இப்பொழுது நாம் முக்கியமான அடுத்த பகுதிகளை கர்த்தருடைய வசனத்துக்குள்ளே நாம் கடந்து வர போகிறோம். எல்லாவற்றை பார்க்கலும் தேவனுடைய வார்த்தையை பகுமைப்படுத்தி இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் கருத்தாய் கவனமாய் நாம் செவிக்கொடுக்கும். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவிக்கொடுக்கும். தேவனால் பிறந்தவன் தேவன வசனத்துக்கு செவிக்கொடுக்கும். ஆகவே நாம் தேவனுடைய ஆடுகளாக இருந்தால், தேவனால் பிறந்த தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் தேவனுடைய வசனத்துக்கு கருத்தாய் நாம் செவிக்கொடுக்கும். ஆகவே இந்த நாளிலே கர்த்தருடைய வசனத்தை நமக்கு போதிக்கவும் தேவனுடைய ஊழியத்தை நமக்கு செய்யவும் பரிசில் இருக்கிற இவருள்ள தேவனுடைய சபையின் போதகர் பாஸ்டர் இன்பம் அவர்களும் அவருடைய அருமையான சகோதரி அவருடைய மனைவி மத்தியிலே குடும்பமாக வந்திருக்கிறார். சோ இவர்களை குறித்து அதிகம் நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல வேண்டியதான். நான் ஒரு பிரசவம் பண்றது போல போயிருக்கேன். நேற்று முதலாளி கொஞ்சம் சொல்லியிருக்கேன். இப்படி கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முதல் ஸ்டுட்கார்ட்ல அவர் இருந்தாரு. அங்கதான் அவருடைய ஆரம்பம். சோ அங்கு எனக்கு அதிகமாக எனக்கு அந்த நாட்கள் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அதுக்கு பிற்பாடு அங்கே இவருக்கு விசா கிடைக்காமல் அடுத்து என்ன செய்ய தெரியாத ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் அங்கிருந்து இத்தாலிக்கு பலம்புக்கு போனாரு. அங்கேதான் நான் அவரை நான் சாதித்தேன். ஸோ இத்தாலியில போய் நான் ஓடிய செய்து வர நாட்களில் தான் அவரை காணக்கூடியதாக இருந்தது, சந்தியக்கூடியதாக இருந்தது. அந்த நேரத்தில் அவருடைய நிலைமையை நான் பார்க்கும் போது பார்த்தபோதும் இன்றைக்கு அவரை ஆண்டவர் மற்ற நிலைமை பார்க்கும் பொழுதும் என்னுடைய உள்ளம் கர்த்தரை நன்றியால் துதிக்கிறது. தேவாதி தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். உயர்ந்தவரை தாழ்த்தவும் தாழ்ந்தவனை உயர்த்தவும் தேவனாலே கூடும் என்கின்ற வார்த்தைக்கு இவர் ஒரு நல்ல உதாரணம். ஒன்றுமே இல்லை, விசா இல்லை, எந்த வருமானம் இல்லை, இருக்கிறதுக்கு இடம் இல்லை, அடுத்து எந்த செய்ய தெரியாத ஒரு நெருக்கது. இலங்கையிலே அவருடைய மனைவியிட பரிதாபமான சூழ்நிலை, பிள்ளைகளின் நிலைமை சொல்ல முடியாது. அப்படி இருந்த போதும் தன்னுடைய ஆண்டவரை உறுதியாக அவர் தட்டி கொண்டபடியார், உண்மையாக ஆண்டவர் இயேசுவிலே அன்பு கொண்டபடியார் கர்த்தருடைய சிறையிருப்பை மாற்றினார். அங்கும் அவருக்கு ஒரு எதிர்காலம் இல்லாதபடியால், சரியான விசா வசதி ஒன்றுமே இல்லாதபடியால், எந்த அரசாங்க உதவியும் இல்லாதபடியால் அவர் பரீட்சைக்கு கடந்து போனார். அங்கே போய்தான் ஆண்டவர் அவரை சந்தித்தார். ஒன்று சொல்ற கேளுங்க, கடவுள் மனைவி இலங்கையில் அவங்க மண்ணோடு மண்ணால் போய்க்கக்கூடிய ஆட்கள், மரண கணிகளுக்கும் கர்த்தர் அவர்களை காத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு என்பதை இப்போது அவர்கள் தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வாழ்வில் ஒரு நோக்கத்தை வைத்திருந்தபடியால் பரிசுக்கு ஆண்டவர் அங்கே கொண்டு போய் அங்கே அவருக்கு கேஸ் ஆக்சன் பண்ணப்பட்டு மறைவு பிள்ளைகளை ஸ்பான்சர் பண்ணி கர்த்தருக்கு ஊழியம் செய்து இன்றைக்கு ஆண்டவர்களை உலக பிரகாரமாகவும் ஊழிய பிரகாரமாகவும் ஆத்துமாக்களை கொடுத்து ஆண்டவர் ஒரு உன்னதமான நிலையில் வச்சிருக்கிறதுக்காக ஆண்டவர் நான் சோதரப்பட்ட ஹல்லோயா சோதரம். அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியங்களை டிபோர்ட் பண்ணப்பட்ட போனவர் இங்கு இருக்கிறாரு. என்ன நடந்தது அவரே சொல்லட்டும் என்று நான் விட்டிருக்கிறேன். சொல்லுவார், கேளுங்க, அவரோட வரைவு இருந்தால் சொல்லுவார். அவரோட வாழ்க்கையில் ஆண்டு செய்த அற்புதங்களை நன்மை நீ கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள். அறிவான தேவனுடைய பிள்ளைகளை சோ அநேக நாட்களாக அவருடைய எனக்கு தொடர்பு இல்லாமல் போயிட்டு பட் தெரிந்த ஒரு நாள் கால் பண்ணாரு. பாஸ்டர் நான் பேசினேன், எனக்கு ஆச்சரியப்படுத்து என்ன செய்ய என்ன ஊழியர் செய்யறேன் அப்படியா ஆண்டவர் கத்தடை குறிப்பால் அவர் சபையை வச்சு நடத்துறேன் பாஸ்டர் ஆச்சரியப்பட்டு போறேன். கத்தாவை உங்களுக்கு சொல்றேன், அவருடைய சபைக்கு தான் கடந்த 4 தடவைகள் கொள்வது. உண்மையாக ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் தேவருக்கு வச்சார், கத்தர் மேல் தன்னை பாரத்தை வச்சவர். அதனால ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கிறார். நான் அதுக்கு தான் சாட்சி. கத்தரை அவை உண்மையாக ஆண்டவரை தேர்ந்த ஒருவரை கேட்டது கிடைக்கு. அந்த நாட்கள் அப்படி இருந்த போது அவர் நான் உற்சாகப்படுத்துறேன். ஓலியத்திலும் வாழ்க்கையிலும் கத்திரிக்காலத்தில் அவர் மறக்கல. இத்தனையோ பேர் அவர் அப்படி செய்யல, மனதில் வச்சிருந்தார். அவங்க எனக்கு தொடர்பு கொண்டு வாங்க பார்த்தேன். அன்போடு எனக்கு யாரும் ஆடு விஜயபடி கத்திர எனக்கு சமாதானத்தை பிற்பாடு அதற்கு போய் ஆறு தடவை எங்கள் ஓடிய செய்திக்கு இப்போ வந்திருக்காரு. கரிமனவுகளை அதிக சொல்ல முடியும். என்னுடைய மனதின் நோக்கம் என் ஏக்கமும் இங்கே இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் அந்த விசுவாசம் வர வேண்டும். நெருக்கத்தில் இருக்க உங்களையும் கர்த்தர் விடுதலையாக்குவார் என்கின்ற அந்த விசுவாசத்துக்குள் ஒவ்வொருவரும் வர வேண்டும். எதிர்காலம் என்னென்று தெரியாமல் இருக்கிறது, விசா இல்லாமல் இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்குள்ளேயும் கத்திரதை செய்ய முடியும் என்கின்ற அந்த நம்பிக்கை உருவாக உண்மை ஒரு பெரிய நோக்கத்தோடு அவர் நினைக்கும் கத்தோட சித்தப்படி வரவழைத்திருக்க அவர் தானே சொல்லட்டும். நான் அதிக நேரம் படிக்கல. ஆகவே உங்கள் சார்பிலே அன்போடு அன்போடு அறிவாறு போது அவர்கள் வரவேற்கிறேன். தமிழ் ஒரு கரைகளை தட்டி அவர் உற்சாகம் அவர்
எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? கத்திரக்குள்ளே சந்தோஷமா இருக்கிறது ஒரு பேரின்பமான ஒரு நதி. ஆமென். அல்லேலூயா. வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, ஆண்டவர் சொன்னா என்ன விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென். அல்லேலூயா. என்னை மாற்றும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அந்த வார்த்தையை உறுதியாய் பற்றி பிடிக்கிறவனுடைய வாழ்விலே என்றைக்கும் செழிப்பை உண்டாக்குவார் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. ஆகவே இந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்து, இந்த நேரத்தில் என் மனைவியை கூட நான் முன்னுக்கு அழைக்கிறேன். எங்களுடைய இறுதியத்திற்கும் எண்ணமெல்லாம் அவர் அறிந்தவராயிருக்கிறார். என்றைக்கோ மண்ணோடு மண்ணாய் போக வேண்டிய இருவரையும் தேவன் தாயின் கருவில் இருக்கும் முன்னே தெரிந்து கொண்டு தன்னுடைய பணியை செய்வதற்கு தன்னுடைய கரத்தை நீட்டி எங்களை அன்போடு அழைத்திருக்கிறார். அழைத்த தேவனுக்கு ஏதாவது ஒன்று சாதிக்க வேண்டும், ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். ஒன்றும் தெரியாவிட்டாலும் அவர் பணி இன்னதென்று அறிந்து அவர் எங்களை செயல்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட தேவன் இன்னைக்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்ட அந்த நாளில் இருந்து நீங்களும் நானும் எங்கே நிற்கிறோம், எப்படி வாழுகிறோம், அழைக்கப்பட்ட அந்த நேரத்தில் கூட அன்று முதல் இன்று வரைக்கும் தேவனுக்காக நாங்கள் என்னத்தை சாதிச்சிருக்கிறோம், செய்திருக்கிறோம், எங்கே எங்களுடைய இதயம் இருக்கிறது, இதை அழைத்து தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் எல்லாரும் மகிமைப்படுத்துவோமா? சோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, கர்த்தாவே உம்மை சோதரிக்கிறேன் ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோமையா. அப்பா நீங்க என்னை கரம் பீடித்த அந்த நாளை நான் நினைக்கின்றேன், நன்றி சொல்லி நான் துதிக்கின்றேன். உலகத்தில் எத்தனை கோடி ஜனங்கள் இருக்கத்தக்கதாக ஒன்றுக்கும் உதவாதவர்களாக அருகர அற்றி கிடந்தவர்களாக பாவத்திலும் சாபத்திலும் மடிந்து போய் கிடந்து எங்களுடைய வாழ்விலே உம்முடைய பணியை செய்ய வேண்டுமென்று எங்களை தேடி வந்த என் தேவனே, எங்களை ரட்சித்துக் கொண்ட தேவனே, உமக்கு கோடி நன்றிகள் ராஜா. இது எங்களால உண்டானதல்ல, உம்முடைய முன்குறிப்பின்படி நீங்க எல்லாரையும் அழைத்திருக்கிறீங்கப்பா. நாங்க எல்லாரும் உமக்கு வந்தொரு அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் எல்லாரும் இருக்கும்படி நீர் விரும்புகிறேன். அந்த விருப்பம் இந்த சபையிலே நடப்பதாக. இந்த கிருபையின் ஆலயம் சபையிலே ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு எழுப்புதலை கொண்டு வருவீராக. தகப்பனே, சத்தியம் உள்ள ஆவியானவரே, சத்தியத்தை நேர்த்தியாய் போதிக்கிறவரே, வார்த்தையின்படி ஜனங்களை வாழ வைக்கிறவரே, சாட்சியின் ஊடாக தேவன் எல்லாவற்றிலும் வழி நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உண்மையில நல்ல ஒரு ஆராதனை இன்னைக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம், ஆனந்த சந்தோஷமா இருந்தது. இசை கருவிகள் வாசித்த பிள்ளைகள், உண்மையாக ஆராதனையை நடத்தின பிள்ளைகள், உண்மையில ரொம்ப ஒரு எனக்கு ஒரு ஆனந்த சந்தோஷமா இருந்தது. குறிச்சு நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவரை நினைக்கும் பொழுது ஆனந்த கண்ணீர் தான் வரும். எப்பொழுதுமே அவரை நினைத்து பார்க்கிறவர்கள் யாவரும் தேவன் தன்னுடைய பிரசன்னத்தையும் பிரகாசத்தையும் ஊட்ட வல்லவராயிருக்கிறார். ஆமே, அல்லேலூயா. என்னுடைய சாட்சி, பெரிய சாட்சிகள், என்னுடைய மகளுடைய சாட்சி, என்னுடைய மனைவியினுடைய சாட்சி, என்னுடைய சாட்சிகள், கேட்டகமான சாட்சிகள் இருந்தாலும், நிறைய சாட்சிகள் இருந்தாலும் கூட, என்னை தேவன் இப்படி விடுதலை ஆக்கினார் என்ற குறித்த ஒரு சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆகவே நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம் ஜோவான் எழுதிய புத்தகம். வார்த்தைக்கு நேராக வந்ததுக்கு பிற்பாடு நான் அந்த சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் கவனிச்சுக்கொள்ளுங்க, இதுல காரியத்துல அந்த வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். ஆனா நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி தேவனுக்குள்ளாக நாங்கள் வாழ்றோம் என்பது மிகப்பெரிய ஒரு முக்கியமான காரியம். அதை எடுத்து பார்த்தீங்க, 15வது அதிகாரமா இருக்குது, 16வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த வார்த்தையை நீங்க சற்று எல்லாரும் கவனிச்சு கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு இடைப்படுவாங்க. எல்லாரும் ஒரு தினம் அங்கே இங்க உங்களோட சிந்தனைகளை விட்டுறாதீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உண்மையாகவே தேவன் என்னை தெரிந்து கொண்டார் என்று? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது முக்கியமான ஒரு காரியம். தெரிந்து கொள்ளுதல் மிகப்பெரிய ஒரு முக்கியமான காரியம். தேவன் நம்மை இந்த உலகத்தில் எத்தனை கோடி ஜனங்கள் இருக்கத்தக்கதாக தேடி வந்திருக்கிறார் என்றால், அது ஒரு நோக்கம் உண்டு உங்களுக்கும் எனக்கும். ஆமே, அல்லேலூயா. தேவன் நோக்கம் உள்ளவராய் இருக்கிறார், நாங்கள் ஆயத்தமுள்ளவா இருக்கிறோமா என்பது மிகப்பெரிய ஒரு முக்கியமான காரியம். அதுதான் மிகப்பெரிய ஒரு காரியம். நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? தேவன் எங்களை பிரித்தெடுத்தனுடைய நோக்கத்தை நீங்க அறிஞ்சீங்கண்டா, அன்றைய நாளிலே அப்பா எங்களை கரம் பிடித்த அந்த நாளை நீங்க நினைத்து பார்ப்பீங்கண்டா, அந்த நாளிலே இருந்து இந்த நாள் வரையும் கர்த்தர் உங்களை என்னையும் கண்ணின் மணி போல பாதுகாத்து, எந்த பொல்லாப்பு தீங்குகள் வந்த பொழுதெல்லாம் எங்களை பாதுகாத்து வழி நடத்தினாரா இல்லையா என்ன சொல்லுங்க. ஆமேன், ஆமேன். அப்ப ஆகவே அழைத்த தேவன், அன்றைக்கு கரம் பிடித்த தேவன், இன்றைக்கு இவ்வளவு காலம் சில பேர் 10 வருஷம் ரசிக்கப்பட்டிருப்பீங்க, சில பேர் 20 வருஷம் ரசிக்கப்பட்டவங்க இருப்பாங்க, சில பேர் 5 வருஷம், 2 வருஷம், 1 வருஷம் வந்து இருப்பீங்க. ஆனா உங்களைய நீங்கள் சிந்திச்சு பாருங்க, நான் ஆண்டவர் என்னை தேடி வந்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் இயேசுவுக்குள்ளாக ஏற்பட்டிருக்கிறது, அவருக்குள்ளாக ஏற்பட்டிருக்கிறது, நான் அவருக்காக ஏதாவது ஒன்று செய்திருக்கிறனா, செய்துட்டு குறையில விட்டுட்டனா, இவற்றை இடையில விட்டுட்டு தடு தட்டு தடுமாறுவோமா? இது பெரிய முக்கியமான ஒரு காரியம். ஆகவே இந்த வசனத்தை நீங்க கவனிச்சு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த வசனத்தை தான் எனக்கு சுவிசேஷமாய் முதல் முதல் அறிவிச்சாங்க. அறிவிக்கும் பொழுது பாஸ்டர் ஜெயந்திரன் சொல்லி நோர்வேல இருக்கேன், அவருக்கு இந்த வசனத்தை நான் தெரியவில்லை எனக்கு. அவருக்கு குறிப்பிட்ட ஒரு காலம் போகும் பொழுதுதான் அதனுடைய வார்த்தையினுடைய வசனம் விளங்கிச்சு. ஏனென்றால் ஆரம்பத்தில் நமக்கு யாரும் சுவிசேஷம் சொன்னால் விளங்காது. ஆகவே இந்த வசனத்தை நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால், அந்த வசனத்தை
நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்,
நான் உங்களை தெரிந்து கொண்டேன்,
நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக் கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு
கொடுக்கத்தக்கதாக
நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன்.
இந்த வசனம் எல்லாருக்குமே, எல்லா போதகருமாரும் கூடுதலா போதிப்பார்கள், எத்தனை பேர் சாட்சியை கூட சொல்லுவாங்க. ஆனா இந்த அதிகாரத்தில் இந்த வசனத்தை பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, பாருங்க நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன், ஆண்டவர் தான் உங்களை என்னையும் இந்த உலகத்தில் எத்தனை கோடி ஜனங்கள் இருக்கத்தக்கதாக தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் தேடி வந்திருக்கிறார் என்றால் அவர் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். இத்தனை கோடி ஜனங்கள் இருக்கத்தக்கிற உங்களை விட்டுட்டு வேற யாரையாவது ஆண்டவர் ரட்சித்திருக்கலாம் தானே? ஏன் ரட்சித்திருக்கிறார் என்றால், உங்களை கொண்டும் எங்களை கொண்டும் ஒரு காரியத்தை உலகத்தில் கலக்குவதற்கு தேவன் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இது சற்று நம்முடைய வாழ்க்கையில ஆயத்தமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள, அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள, அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தியாகம் உள்ள ஒரு வாழ்க்கை, ஆண்டவர் என்னத்துக்காக தெரிந்து கொண்டார் என்பதை நாம் நினைச்சு நினைச்சு ஓடுகிற காரியம்தான் தேவன் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது. அப்ப பாருங்க, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் உங்களை ஏற்படுத்தினேன் என்றார். ஆமேன். ஆற்று ஏற்படுத்தின தேவன், உங்களையும் என்னையும் ஏற்படுத்தின தேவனுக்கு நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? இது மிகப்பெரிய ஒரு முக்கியமான காரியம், மிகப்பெரிய ஒரு முக்கியமான காரியம். இதெல்லாம் நீங்க சற்று நீங்க உங்களை உணர்வில் நீங்க வச்சிருக்க வேண்டும். ஆண்டவர் எங்களை கனி கொடுக்கும்படி எங்களை ஏற்படுத்தின தேவன், ஆண்டவருக்கு முன்பாக நாங்கள் என்ன இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை எங்கே நிற்கிறது? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், இன்றைக்கு எவ்வளவு பேர் கர்த்தரை விட்டு தூரமாக இருந்தவர்கள். நேற்று முந்தைய நாளில் ஒரு சாட்சி ஒன்று சொல்லியிருந்தேன், ஒரு சகோதரருடைய சாட்சி சொல்லியிருந்தேன். பின்னடைஞ்சு போறது இல்லையே சின்ன பிரச்சனை, எல்லாருக்கும் ஆண்டவர் விட்டு தூரமா போறது சின்ன பிரச்சனை. போகலாம், போய்கொண்டிருக்கிறவர்கள் போகலாம். நீங்க பார்த்திருப்பீங்க, ஊர்ல பட்டம் விடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஊர்ல பட்டம் விடுற எத்தனை பேருக்கு தெரியும்? பட்டம் விடுவாங்க, கொடி என்று சொல்லலாம், பட்டம் விடுவாங்க. பட்டம் விடும் பொழுது நல்லா போகுது போகுதுன்னு நாங்க சந்தோஷப்படுவோம் இல்லையா? காத்துல காத்துல நல்லா பறக்கும். அது பார்க்க பார்க்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வழியில் எல்லாருக்கும் சொல்லுவோம், பாரு என்னுடைய பட்டம் நல்லா விண் கூவுது நல்லா சொல்லி நல்லா அழகா போகுது. ஆனால் அந்த பட்டம் போய் கொண்டிருக்கும் போது பட்டத்தை நல்லா விட விட நூலை நாங்க விட்டு கொண்டிருப்போம். ஆனால் அது சற்று அதுக்குள்ள இருந்து நன்னுப்படுறது அதுக்கு தெரியல. நன்னுப்பட்ட உடனே என்ன செய்யும்? அந்த நூலில் காற்று கூட கூட விட ஏதாவது ஒன்று அதுல இருந்து சாடையா அது நூல் மெல்ல மெல்லமா என்ன செய்யும்? அறுறதுக்கு அது முயற்சி பண்ணும். வேகம் கூடின உடனே காற்று வேகம் கூடினா என்ன செய்யும்? நல்லா என்ன செய்யும் சொல்லுங்க? இறக்கமாயிருக்கும். இறக்கமா இருக்கல கொடி பறக்கும் போது எல்லாருக்கும் நாங்க சொல்லுவோம், பாரு என்னுடைய பட்டம் பறக்குது நல்லா பறக்குது எல்லாம் ஒவ்வொரு விதமான பட்டங்கள். ஆனா பறந்து போனதுக்கு பிறகு சில நேரங்கள் இல்ல அந்த கொடி என்ன செய்யும் சொன்னார், பட்டம் என்ன செய்யும் சொன்னார், அந்த நூல் கொஞ்சம் நெருங்கப்பட்டு அறந்து போயிடும். அறந்து போனா அது எங்க போய் விழுமண்டா? எங்கேயாவது முள்ளுத்தண்டுகள்ல தான் மாட்டுப்பட்டுரும், முள்ளுக்குள்ளதான் போயிடும். லந்த முள்ளு எத்தனை பேருக்கு தெரியும்? லந்த பழம், அப்படி அந்த பழம் அப்படியான முட்களுக்குள்ள போய் அது சிக்கப்பட்டுரும். இப்ப எங்க கொடி அறந்த உடனே நாங்க என்ன செய்யறோம்? பட்டம் மறந்தோன்னு, ஐயோ என்ன பட்டம் மறந்துட்டேன்னு சொல்லி அது சிக்கப்பட்டு எங்கேயாவது போறோம்னு சொல்லி நாங்கள் சைக்கிளோ மோட்டர் பைக்கிலோ ஏதாவது எடுத்துக்கொண்டு நாங்கள் பின்னால கடந்து கடந்து போவோம். அது எங்கதான் போகுதுன்னு பார்த்தா நியாயமான தூரத்துல பறக்கிற பட்டம் எங்கவோ பறக்கும். ஆனா அங்க போய் பார்த்தா அது எடுக்கலாம்னு முயற்சி பண்ணால் எங்கேயாவது ஒரு முள்ளுக்குள்ள சிக்கி போயிருக்கும். எடுக்கும் பொழுது கிழிஞ்சுதான் வரும். அதே போலதான் தேவனை அறிந்த பிள்ளைகள், தேவனை அறிந்த பிள்ளைகள், சாதாரணமான பிள்ளைகள் நீங்க கவனிச்சுக்கொள்ளுங்க. தேவனை அறிந்து பின்னடைந்து பின்மாற்றமான சிந்தனைகள் பின்மாற்றமான எண்ணங்கள் கொள்ளுவீர்களானால் உங்களுக்கு பார்க்கும் பொழுது சந்தோஷமாயிருக்கும், சந்தோஷமாயிருக்கும். ஆனால் காலப்போக்கில் அவருடைய வாழ்க்கையினுடைய நிலைமையை நீங்க கண்களினால் பார்க்க மாட்டீர்கள், கண்களினால் பார்க்க மாட்டேன். எத்தனை பேருடைய அனுபவத்தில் நான் பார்த்த ஒரு ஆள் நான் சொல்லுங்க, உங்களுக்கு நிறைய பேரை சொல்ல முடியும் என்னால. இது ஏன் உங்களோட பேசுறேன் தான், ஆனாலும் கர்த்தர் உங்கள் மேல் அன்பாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அன்புள்ள தேவன் உங்கள் மேல் அன்பா இருக்கிறார். அப்ப பாருங்க, அவர்ல நீங்க நிலைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் ஆவல் கொள்ளுகிறான். தேவனுடைய பிள்ளைகள் தேவன் மேல எப்பொழுதும் ஆர்வம் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தேவன் சொல்ற காரியத்தை செயல்படுத்தி செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனுக்கு உகந்த ஒரு பாத்திரம் உள்ள பிள்ளையாய் உன்னுடைய வாழ்வை மாற்றி அமைக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையின் கண்ணீரும் துயரங்களும் வேதனைகளும் தான். ஆகவே உங்களுக்கு நான் சொல்றேன், நானும் இன்னைக்கு என்னுடைய மனைவியும் இந்த ஆராதனையில கலந்து கொண்ட ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை ஒன்று தான் பாஸ்டர் கேட்டிருந்தாரு, அங்க ஆராதனைக்கு எப்படி சர்ச்சில் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தினியா என்ன மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் சொன்னேன், ஏதாவது ஒரு பணி பார்ப்போம் பாஸ்டர், நான் வைவ ஒரு சில நேரத்தில் விட்டுட்டு வர வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனாலும் கத்திட்ட கிருபையினால இன்னொரு சகோதரன் எங்களுக்கு ஆயத்தமா இருந்தபடினால அதை நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருந்தோம். நாங்க இங்கே இருக்கும்போது நாங்க இந்த ரெண்டு சபைக்காக நாங்கள் இன்றையிலிருந்து நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சோம். ஏனால் தேவன் ஒன்று சேர்த்திருக்கிறார், ஒன்று இணைத்திருக்கிறார். நாம் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், தேவன் தேசத்திலே எழுப்புதலை கொண்டு வர போகிறார். ஆமென், அல்லேலூயா. ஏனென்றால் எழுப்புதலுக்குரியவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது நாம் எழுமி பிரகாசிப்பதற்கு தேவன் உதவி செய்வார். அல்லேலூயா. எங்களுடைய விருப்பம் எல்லாம் தேவனை சார்ந்திருக்கிற ஒரு தெய்வீக வாழ்க்கை நமக்குள்ள இருந்தா தான் தேவன் மகிமைப்படுவார். அல்லேலூயா. நான் நேற்றைய நாள் முன்னாள் சொல்றேன், இடர்களுக்கான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. தேவன் அழைத்த நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றத்தக்க பிள்ளைகளாய் நீங்களும் நானும் மாறிவிட வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு பாத்திரம். அல்லேலூயா. அப்ப ஆகவே இதுல தாவீது ஒரு காரியத்துல சொல்லுகிறார் பாருங்க, எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 16:8.
கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பார்த்தத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது.
அது வலது பாருங்க, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று இங்கே தாவீது சங்கீதத்தின் மூலம் வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். தேவனுடைய பிள்ளைகள் உறுதியான வார்த்தைகளை பிடிக்க பழகிக்கொள்ள வேண்டும். வேத சத்தியத்தை உறுதியான வார்த்தைகளை பிடித்து பழகிக்கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் தான். ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறவர் தேவன். வார்த்தையை பிடிச்சாதான் ஆசீர்வாதம் நமக்குள்ள பெறுகும். ஆமேன். எல்லாருக்கும் ஆசீர்வாதம் தேவைதான், ஒருத்தருக்கும் ஆசீர்வாதம் தேவை இல்லை, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் தேவை. ஆனால் வார்த்தையின்படி வாழ ஆரம்பிக்கும் பிடித்துக் கொள்ளுகிறபடினாலதான், பிடித்துக் கொள்வதனாலதான் நமக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். உங்களுக்கு சாட்சி சொல்லுவேன், கண்ணீரும் வேதனைகளும் புலம்பல்களும் என் வாழ்க்கையிலே அதிகம். ஆனாலும் எனக்கு ஒன்னே ஒண்ணு தெரியும், எத்தனையோ குழப்பங்கள், குழப்பவாதிகள் கூட நம்ம குழப்பினாங்க. நம்ம யார நம்ம நேசிக்கிறோம், யார் நம்மை தேடி வந்தார், குழப்பினவ கூடி வந்தானா? இல்ல. நீ உனக்குள்ள குழம்பு, ஆனா மற்றவனை நீ குழப்ப ஆரம்பிக்காத. உனக்குள்ள நீ குழம்பி கத்திரத்துல கேள், உனக்குள்ள குழம்பி நீ கத்திரத்துல கேள், ஏன் ஆண்டவரை எனக்கு இப்படிப்பட்ட ஒரு குழப்பம், ஏன் ஆண்டவரை எனக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம்,
என்னை யாரு நேசிக்கிறார்களே, உன்னை யாரு நேசிக்க விட்டாலும் உன்னையும் என்னையும் நேசிக்கிறவர் ஒருவர் நமக்கு உண்டு. அந்த நேசிக்கிறவர் நம்மை ஆழமாய் நடத்தி செல்லுவார். இதுக்கு நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கையில எத்தனை குழப்பங்கள், எத்தனை பேர் குழப்பவாதிகளாக இருந்தாங்க, நல்ல நல்ல ஆக்கள் எல்லாம், நல்ல போதகத்தை தெரிஞ்சவங்க எல்லாரும். எனக்கு ஒன்னே ஒண்ணு தெரியும், ஆண்டவர் பாருங்க இந்த வசனத்தில் சொல்றார், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைக்கும். கர்த்தரை எப்பொழுதும், தேவனை எப்பொழுதும் முன்பாக வைத்திருக்க பழகணும். எந்த நிலையிலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளும், எப்படிப்பட்ட கண்ணீர்களும், எப்படிப்பட்ட வேதனைகள் இருந்தாலும் நீ கர்த்தரை முன்பாக வைத்திருக்க வேணும். அப்பொழுதுதான் நீ அசைக்கப்படாதபடிக்கு கர்த்தர் உன்னை பாதுகாத்து வழி நடத்துவார். அருமையான ஒரு படம் பாடல் ஒன்று பாடுனீங்க, பயம் இல்லை பயம் இல்லை பயம், அருமையான ஒரு பாடல் ஒன்று கேட்க வேணும். கர்த்தர் எனக்கா சுத்தம் பண்ணுவார், அப்படித்தானே நமக்கு சுத்தம் பண்ணும். அருமையான ஒரு பாடல் ஆராதனையில் எனக்கு இன்னைக்கு உள்ள ஒரு பிரசன்னமாய் ஒரு தேவனுடைய மகிமை அப்படியே வெளிப்படுறதை நான் பார்க்கிறேன். அருமையான ஒரு ஆராதனையில் நான் கலந்து கொண்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமுள்ள பிள்ளைகளா நீங்க இருக்கிறபடினால் அவருக்காக எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. கவனிச்சு கொள்ளுங்க, அப்ப கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வச்சிருக்கேன், அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. இப்படி இப்படிப்பட்ட மனுஷன் தான் எதை கேட்டாலும் கர்த்தர் செய்வார். இப்படிப்பட்ட மனிதன் என்ன நிலையிலும் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுப்பார், கண்டிப்பாக பதில் கொடுப்பார். அசைக்கப்படாதபடிக்கு உன் நிலையை முதல் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உன் நிலையை நீ கண்டிப்பாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த நிலையிலே இருந்து நீ கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டு எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டு அவர் காரியம் என்ன, அவருடைய அவர் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார், எதற்காக என்ன, எந்த காரியத்துக்காக, வேதத்தை படிக்க 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 அவர் சேவை செய்வதற்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அது எங்க இருந்தா, சபையில இருந்து ஊழியக்காரருடைய வார்த்தைகளை கேட்டு சொல்றதை கேட்டு செய்யறவனுடைய வாழ்க்கையில என்றைக்குமே ஆசீர்வாதம். சாட்சி சொல்லுவேன், நான் நீங்க யாரும் நினைச்சிடாதீங்க, அவரை பெருமைப்படுத்துறேன் மாத்திர நீங்க யாரும் நினைச்சிடாதீங்க. நானும் என் மனைவி என் பிள்ளைகளும் சாட்சி, சாட்சியா சொல்லுவேன். மனைவி பிள்ளைகளுக்கு நான் அவரை குறித்து நான் என் மனைவி பிள்ளைகளுக்கு நான் சாட்சியா சொல்லிதான். அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு எப்படி தெரியுமோ, எனக்கு உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, நீங்க சட்டை எப்படி வருஷம் எப்படி அறிஞ்சு கொண்டீங்களோ தெரியாது. அவருடைய வைராக்கியமும் அவருடைய வார்த்தைகளும் தான் இன்றைக்கு தேவன் எங்களை இவ்வளவு தூரம் வச்சிருக்கிறதுக்கு காரணம். இன்றைக்குமே அவற்றை சொல்ல நான் மீறவே மாட்டேன். ஒரு ஊழியக்காரனா இருக்க ஒரு சபை நடத்துற ஒரு சபை நடத்துற ஒரு ஒரு ஊழியக்காரனா கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாரு. என்றைக்குமே நான் அவற்றை சொல்ல மீறவே மாட்டேன். அவர் சொல்றத செஞ்சு ஆமான்னு சொல்லிட்டு போயிடுவார். இப்படி செய், இப்படி செய், இப்படி போன்னு சொன்னா சரி ஓகே. நாலு தடவை எங்கிட்ட செட்டுக்கு வந்திருக்கிற போன வருது அனுசிலிருந்து வந்திருந்த பொழுது நான் ஒரு காரியத்தை தெளிவாக திட்டமாக நான் எல்லாம் எனக்கு உள்ளது சொல்லி எனக்கு பழக்கம் போய் ஒன்றே ஒழிக்க மாட்டேன். எனக்கு ஒழிக்கவே தெரியாது, ஏன்டா கர்த்தர் நம்மோட இருக்கிற அப்படின்னால ஒளிவு மறைவு இருக்காது. ஆமே நல்லலையா, ஒழிக்க கூடாது. ஒழிச்சிங்களோ அவ்வளவுதான் வாழ்க்கை. ஒரு பொய் பேசி ஒழிக்க ஆரம்பிச்சீங்களோ, மாய்மாலம் பண்ணினீங்களோ, ஆபத்து பெருசா வந்துடும். அது உனக்கு இப்ப சிம்பிளா இருக்கும், ஒரு சொல்லும் பொழுது நல்லா இருக்கும், ஆனா காலப்போக்கில் உன் வாழ்க்கை வறட்சியா மாறிவிடும். பெரிய துயரத்துல மாட்டுப்பட்டு போயிடுவாய், பெரிய சிக்கலுக்குள்ள, பெரிய ஆபத்துக்குள்ள. பொய் சொல்றவர்கள் நிறைய இருப்பாங்க. ஏது உனக்கு பொய் சொல்றது யாருடைய கூட்டத்தான் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. பொய்க்கு பிதாவா இருக்கிறான், ஆனால் என் தேவன் பொய் சொல்கிறவர் அல்ல. அப்ப அவருடைய வித்தில இருந்து பிறந்தவர்களாகிய நாங்கள் போய் பேச முடியுமா, போய் சொல்ல கூடுமா, கூடவே கூடாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்லுங்கள் என்று இயேசு சொன்னார். அந்த உள்ளது சொல்லி பழகிற தன்மை எந்த பிள்ளைக்கு இருக்கிறதோ அன்றைக்கு அவனுக்குள்ளே தேவன் தன்னுடைய வல்லமையை ஊற்றி வெளிச்சத்துக்குள்ளே வழி நடத்துவார். அவன் மேல தேவனுடைய வெளிச்சம் பிரகாசிப்பதற்கு தேவன் உதவி செய்வார். அடுத்தவர்களோட அடுத்தவர்களை குழப்பி அடுத்தவர்களை கதைப்பதற்கு மாத்திரம் இல்லை, எல்லாம் நம்முடைய சபையில எல்லாம் அப்படித்தான் அதிகமாய் இருந்தது. ஆனாலும் என்றைக்கும் நானும் என் மனைவியும் என் பிள்ளைகளும் கவனமாய் தேவனுக்கு முன்பாக இருப்போம். யார் எங்களை கைவிட்டாலும் எங்களை அழைத்தவர் ஒருவரும் கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் எங்களுடைய வாழ்க்கையில் ஆழமாய் இருந்தபடினால இன்றைக்கு தன்னுடைய ஊழியத்தை மகிமையாய் செய்வதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். எங்களுக்காக எதிர்த்து நின்றவங்க, எங்களோட பிரச்சனை பட்டவங்க எல்லாருமே ஆண்டவர் அவங்களை எல்லாரும் கொண்டுட்டாரு. போனவங்க எல்லாம் ஒரு சில கண்ணீரோட வேதனை இல்லை. நீங்க இது ஒரு வேலையில பக்கர் ஸ்லீவ்ல நீங்க அங்க வந்தீங்கன்னா அங்கதான் வாங்க, அங்க வந்து பாருங்க, பார்த்துட்டு கேளுங்க, நம்ம சொல்லுவாரு இடங்களை. காரணம் என்ன சொன்னா, எந்த அளவுக்கு உண்மையை பேச ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு தேவனுடைய வெளிச்சம் எங்கள் மேல பிரகாசிக்க பண்ணுவார் ஆண்டவர். ஆமேன். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணம் உள்ள ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று நீதிமொழிகளில் நாங்கள் பார்க்கிறோம். அந்த உண்மை உள்ள ஒரு மனிதன் தான் பரிபூர்ணமுள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வான். அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தில் ஒரு குடும்பத்தில் உள்ளவன் நானும் ஒருவன். உண்மையா சொல்லுவாங்க, நான் கத்திடத்துல என்னத்தை கேட்கிறனோ எனக்கு என்று கேட்க மாட்டேன், என் தேசத்தின் மக்களுக்காக கேட்பேன், ஆனா எனக்குரிய கத்திர எனக்கு சந்திப்பார். நினைச்சே பார்க்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு கட்டாத வீடும் நாட்டாத திராட்சை செடியும் விட்டாத கிணறும் என்ற மாதிரி தேவன் நம்மை வலை. ஒன்று ஒரு ரூபா பணத்துக்கு, ஒரு ரூபா காசுக்கு, ஒரு பாட்டில் தண்ணி வாங்குறதுக்கு, பாட்டில் தண்ணி வாங்குறதுக்கு ஒரு ரூபா பணம் இல்லாமல் பிரான் தேசத்தில் அலைஞ்சி திரிஞ்சு தண்ணி விடாயில் அலைஞ்சி திரிஞ்சு ஒரு மனுஷன், ஒரு ரூபா பணம் இல்லாமல். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு எப்படி உயர்த்திருக்காண்ட இந்நாளே அது ஆச்சரியமா இருக்கு. இன்றைக்கு யோசிக்கிறது என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியவில்லை. ஆனால் என்ன விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமேன், அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளை ஒருபோதும் தேவன் கைவிட மாட்டான். ஆகவே அன்றைக்கு கொடுக்கப்பட்ட தேவ சத்தியத்தை உங்க பாஸ்க்கு கொடுத்திருந்தாங்க. உண்மையா நான் சொல்றேன், அவர்ல எவ்வளவு எழுப்புதலை வச்சிருக்கான்னு ஒருத்தருக்குமே தெரியாது. அவர் மேல எவ்வளவு ஒழுப்புதலை கத்தர் வச்சிருக்கான்னு உங்களுக்கு ஒருவருக்கும் தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். உண்மையா நான் சொல்றேன், சாட்சியா சொல்றேன். எனக்கே அவரு கிட்ட நிக்க உண்மையில நான் சொல்றேன், சாட்சியா சொல்றேன். அவர் மேல என்ன எப்படிப்பட்ட எழுப்புதல கத்தர் வச்சிருக்கிறா தெரியுமா? நீங்க கொஞ்சம் விட்டீங்கன்னா பிரான்ஸ்ல ஒரு அசைவ உண்டாக்குவார் ஆண்டவர். கொஞ்சம் ஒரு கொஞ்சம் காலத்துக்கு என்னோட விட்டுடுங்க அவரு. உண்மையா நான் சொல்றேன், சாட்சியா சொல்றேன். இலங்கையில எல்லாம் பெரிய எழுப்புதலுக்கு ஒரு காரணம் அவரை கத்தர் வல்லமையாக பயன்படுத்தினார். இன்றைக்கும் பயன்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறார். நீங்க எல்லாம் ஒரு பாக்கியம் உள்ள ஜனங்கள், உண்மையாவே பெரிய பாக்கியம் உள்ள ஜனங்கள் நீங்க எல்லாரும். உண்மையா அது என்னால இறக்கே இறக்க ஒரு புறாமையா இருக்கிறது. உண்மையா நீங்க எப்படி வந்து இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரோட நீங்க ஊழியர் உண்மையா பெரிய பாக்கியம் உள்ள ஜனங்கள், கொடுத்து வச்ச ஜனங்கள் என்ன 100% நான் சொல்லுது. உனக்கு முன்பாக அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கரவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆகவே இதை நீங்க இழந்து போடாதீங்க. நான் இன்றைக்கும் ஒரு ஊழியக்காரனாக ஒரு கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு அவருடைய வார்த்தைக்கும் அவருக்கு நான் கீழ்ப்படிந்ததில்தான் இன்றைக்கு தேவன் என்னை இவ்வளவு வருவோம் உயர்த்தி வச்சுக்கிறதுக்கு காரணம். பெருமைப்படுத்தல, நீங்க யாரும் நினைச்சாங்க எல்லாரும் சொல்லுவாங்க பாசமார் வந்தா ஒரே ஏதோ சொல்லுவாங்க அப்படி இப்படி. ஆனா நான் எனக்கு அந்த மாய்மாலம் பொய்யெல்லாம் சொல்ல தெரியாது. உள்ளதை உள்ளன்னு சொல்லிட்டு போயிடுவான். அது அவருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், நம்ம சவ மக்களுக்கும் தெரியும். நம்ம பாச காய்ச்சா உள்ளதான் காய்ச்சிட்டு போயிடும். ஓகே, இப்ப பாருங்க எடுத்த காரியம் எரேமியாவின் புத்தகத்துல அதுல இன்னொரு வசனத்தை நான் காண்பிச்சு விட்டு சாட்சிக்கு நேரா நான் வர விரும்புகிறேன். அந்த சாட்சியை நீங்க கேட்கும்பொழுது பாருங்க. அப்ப பாருங்க, நீங்க அசைக்கப்படுவதில் சங்கீதத்தில் நாங்க பார்த்திருந்தோம். 33வது அதிகாரம் 3வது வசனம் எரேமியாவில் அதுல அந்த வசனத்தை நாங்கள் வாசிச்சு பாத்துக்க கேட்போம்.
என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு
உத்தரவு கொடுத்து
நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான
பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. தேவனை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் மேல தேவன் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். விசுவாசத்தோடு கேட்கணும், மாய்மாலத்தோடு கேட்க கூடாது. கர்த்தருக்கு பிரியமானபடி கர்த்தருடைய விருப்பத்தின்படி உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து கேட்கும் பொழுதுதான் ஆண்டவர் பாருங்க, நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டிய ஒரே காரியம், உனக்கு தேவன் செய்ய வேண்டிய காரியமானால் ஆண்டவரை நோக்கி பார்த்து தேவனிடத்தில் உன்னை எதற்காக தேவன் அழைத்திருக்கிறார் அந்த நோக்கத்துக்காக மாத்திரம் நீ ஜெபம் பண்ணு. உனக்கு அது தேவை, இது தேவை, இது அதெல்லாம் கேட்காத. நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு விசாவே இல்லை. இதே ஜெர்மன் தேசத்துல சுக்காட்டில் நான் இருந்திருந்தேன். அப்பதான் ஆரம்ப காலத்துல எனக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டது. இந்த சுவிசேஷத்தை நான் கேட்கும் பொழுது சரியான ஒரு பக்தன், இந்துல சரியான ஒரு பக்தன், நல்லூர் கோயிலுக்கு வருஷம் பரவக்காவடி எடுக்கிற ஒரு மனிதன், என் குடும்பம் பக்தியில் ஒரு குடும்பம், 8 சகோதரர்கள் தாய் தந்தை, சரியான ஒரு பக்தியில் ஒரு குடும்பம், அதுக்குள்ள கிறிஸ்தவர்களே கொண்டு வர முடியாது அந்த ஊருக்குள்ளேயே. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் நிறைந்த ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் நான், 5வது பிள்ளை. நம்முடைய நாட்டினுடைய சூழ்நிலையின் நிமித்தம் நான் இந்த தேசத்துக்கு வருவதற்கு என்னுடைய தம்பி, என்னுடைய அதிகமான பாசம், இங்க ஜெர்மன் தேசத்தில் இருக்கிறாரு, அவர் என்னுடைய தாய் தந்தை அதிகமான பாசமா இருக்கிறபடினால என்னை காசு கட்டி இந்த தேசத்துக்கு கொண்டு வந்து விட்டாங்க. நான் பட்ட ஒவ்வொரு துயரங்களும் ஒவ்வொரு வேதனைகளும் அந்த கண்ணீரின் பாதையில எனக்கு ஆறுதல் அளிக்க ஒருவரும் இல்லையே. நான் கடவுளை அதிகமாக நேசிக்கிறவன், அது எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, அதிகமாய் நேசித்து வாழ்ற ஒரு மனிதன். பக்தி எதை எடுத்தாலும் பக்தி தான் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கும். ஆனா பரிசுத்தம்ன்றது கிடையாது. அதனாலதான் என் ஆண்டோட்ட ஒரு பிடிச்ச ஒரு வசனம், உன்னை அசுத்தத்துக்கல்ல நான் உன்னை பரிசுத்தத்துக்கென்றே தெரிந்து கொண்டேன். ஆமென். அவரிடத்துல மாத்திரம் தானையா பரிசுத்தமான வாழ்வு இருக்கிறது, அவருடைய ராஜ்யத்தில் மாத்திரம்தான் பரிசுத்த ஜீவியமே இருக்கிறது. அப்ப கவனிச்சு கொள்ளுங்க, என் தம்பி கூப்பிட்டதுக்கு பிற்பாடு ஒரு ரூபா பணம் கூட என்னிட வாங்கினது கிடையாது. இரண்டு வரைக்கும் அவர் சொன்னாரு, அண்ணா நான் உன்னை கூப்பிட்டு விட்டுருக்கேன், நீ எனக்கு ஒரு ரூபா பணம் வேண்டாம் தர வேண்டாம், நீ உன் மனைவி பிள்ளைல கூப்பிட்டு சந்தோஷமா இருந்தா போதும். அப்படிதான் என்ன கூப்பிட்டு விட்டாங்க. அந்த அப்படிப்பட்ட ஒரு பாச நேசம் இருந்தபடினால நான் இந்த தேசத்துல இருந்து வாழ்ற காலகட்டத்தில் எனக்கு விசாவுக்கு போட்ட சூழ்நிலைகள் நிமித்தம் எனக்கு முதல் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரிஜெக்ட் பண்ணின உடனே அதுக்கு பிறகு மூன்று மாத விசாக்களை தான் திரும்ப திரும்ப தந்து கொண்டிருந்தாங்க. இந்த நேரத்தில் தான் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு எனக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. சுட்காட்டில் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட அந்த நாளில் இருந்து சரி ஓகே பரவாயில்ல அவங்க கேட்கிறாங்க, ஒரு தடையாவது இந்த சேர்ச்சுக்கு போவோம், ஏதோ ஒரு அல்லொலியா கூட்டம் தானே, இந்த கூட்டம் இப்படிதான் கத்துவாங்களாம் இதெல்லாம் தான் சொல்லுவாங்க. உண்மையாக அவர் ஒரு 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 நெய்யாட்டி பண்ற மாதிரி தான் கதைப்பாங்க. அப்ப சரி நானும் போவோம்னு சொல்லி அங்க ஒரு நாள் என்னை கூட்டிட்டு போனவர் அவரே டிக்கெட் அடிச்சு என்னை கூட்டிக்கொண்டு போயிருந்தா முதல் ஆராதனைக்கு. எனக்கு போகும்பொழுது அங்க ஒண்ணுமே விளங்குதுல, தெரியுதுல, புரியுதுல, ஒண்ணுமே விளங்குதுல. பஸ் ஸ்டாம்பிங்க்கு வந்து ஒரு மனுஷன் சாதாரணமா ஒரு மனிதமா நின்றுட்டு என் கவலையை போக்குறது யாரு, சரி இங்கேயாவது போகமே, எங்கேயாவது கவலை நம்ம தீரணுமே, நம்ம பிரச்சனை தீரணுமே, மன ஆறுதல் வேணுமே. இருக்கிற காலகட்டத்தில் முதல் தடவை போய் ரெண்டாம் தடவை நான் போகவில்லை, ரெண்டாம் தடவை நான் போனது கிடையாது. அப்ப மூன்றாம் தடவை திரும்ப வந்தாங்க, நீங்க போன கிழமை வந்தீங்க, முதல் கிழமை விராம விட்டுட்டீங்க, வாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போறாங்க. கூட்டிட்டு நாங்க பிரதர் எனக்கு நேரம் இல்லை, கைசி என்ன விட்டுடுங்க அப்படின்னு. அப்ப அப்படி இருந்தும் அவங்க எனக்கு சொல்றாங்க, இந்த வசனத்தை தான் எடுத்துக்கணும் அண்ணன், இந்த வாங்க அண்ணன் உங்களை ஆண்டவர் தான் தெரிந்து கொண்டாங்க. என்ன ஆண்டவர் தெரிந்து கொண்டாருன்னு எனக்கு எப்பவே தெரியும் தம்பி, எப்பவே எனக்கு தெரியும். நீங்க எனக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவ்வளவு பக்தி வைராக்கியம், அந்த பக்தி வைராக்கியம் நாங்க நினைக்கிறோம் கடவுள் நம்மை தெரிஞ்சு கொண்டாரு. ஆனால் அங்க போனதுக்கு பிற்பாடுதான், திரும்ப ரெண்டாவது மூன்றாவது கிழமை போனதுக்கு பிறகுதான் அந்த இடத்துலதான் உங்க பாஸ்டர் இருக்கிற சாசனை நான் அந்த இடத்துல பார்த்திருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு என்ன தெரியாது, நான் பின்னுக்கு இருந்தேன். அவர் ஒரு அருமையான ஒரு பாடல் ஒன்று பாடியிருந்தார், பேஷிப்பில் கிட்டார் அடிச்சு, நாதாவின் திருக்கரத்தில் இசைக்கருவி நான் என்ற ஒரு பாடல், எங்கே நான் போக உன் சித்தமோ அங்கே நான் சென்றிருவேன். எனக்கு அது ஒரு நல்ல அழுத்தமாயிருந்தது. அந்த வசனத்தை கேட்ட உடனே, அந்த வார்த்தையை கேட்ட உடனே, பாடல்களின் மூலம் அந்த வசனத்தை கேட்ட உடனே என் உள்ளம் பூரிப்படைஞ்சது. ஆமாப்பா, நம்ம என்னவோ எல்லாம் நினைச்சு கொண்டிருந்தோம், எங்கே நான் போக உன் சித்தமோ அங்கே நான் போறதுக்கு நானும் ஆயத்தமா இருக்கிறேன், ஏதாவது ஒன்றை எனக்கு கிருபியா எனக்கு ஏதாவது செய்யுங்கப்பா சும்மா கேட்டுட்டு போயிட்டேன். அவ தேவன் விசுவாசித்து கேட்கிறவனுக்கு, விசுவாச உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருதயத்தில் கேட்கிறவனுக்கு தான் அதை செய்வாராண்டவர். அந்த பாடல்களை என்னுடைய உள்ளத்தை தொட்டதுக்கு பிற்பாடு ஆராதனை முடிஞ்சு அந்த பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணினாங்க, கூப்பிட்டாங்க ஜெபம் பண்ண, எனக்கு போக விருப்பம் இல்லை, ஏதாவது செஞ்சிருவாங்களோ போறோம் அப்படிலாம் நினைச்ச ஒரு மனுஷன். ஆனா நான் போன தலையில ஜெபம் பண்ணி விட்டதுக்கு பிறகு என்னை அறியாத ஒரு உண்மையில எனக்கு ஒரு ஆறுதலா இருந்தது ஜெபம் பண்ணதுக்கு பிற்பாடு. பிறகு நான் கேம்ப்ல வந்து என்னுடைய நண்பர்களோடு இருந்த அதனுடைய பழக்க வழக்கங்கள் வேற, அதை நான் சொல்ல விரும்பல. அப்ப ஆகவே அங்கே இருந்தும் நான் சேர்ச்சில நல்ல ஒரு ஒரு கூட்டங்களுக்கு போக என்ன ஜபிக்க சொல்லுவாங்க, வீட்டு கூட்டம் எனக்கு ஜபிக்க தெரியாது. முதல் பர்சன் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஜபிக்க தென்ன எப்படி தெரியும், பேசுவே என்ன நடத்தும், இவ்வளவுதான் ஜபம், நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு குழந்தை பிள்ளையை போல நம்முடைய ஆண்டவர் இயேசுவை என்னை நடத்து இப்படி நான் கேட்டவும் ஆண்டவர் என் மேல இரக்கத்தை காண்பிச்சாரு. தேவன் தயவுள்ளவர், அன்புள்ளவர், தன் அன்பை தன் பிள்ளைகள் தேடும் போது தேவன் அன்புள்ளவரா இருக்கிறார். அவர் மேல அன்பு வைக்கிறவரை ஒருபோதும் கைவிட மாட்டார். அப்ப அவர் மேல நான் பற்றுதலா இருந்து சரி எப்படியாவது அவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் என்ற ஒரு ஆசை துடிப்பு வந்துருது. இந்த வீட்டு கூட்டங்கள் என்ற உடனே நான் சக்கன் ஓடிடுவேன். ஏன்டா நம்ம வீட்டுல கேம்ல இருக்கிறது சோதனையை விட நம்ம வீட்டு கூட்டத்துக்கு பாஸ் பண்ண. உண்மையாக இந்த உலகத்துல எத்தனை கொண்டாட்டங்களை கொண்டாடுறாங்க, ஆனால் இந்த இடத்தில் வந்து ஆராதனையில கலந்து கொண்டு கத்தரை மகிமைப்படுத்தி ஆராதிக்கிற அந்த மகிழ்ச்சியை விட உலகத்தில் எந்த ஒரு மகிழ்ச்சியும் கிடையாது. ஆமென். அவரை பிரியமாய் வைத்து ஆராதிக்க வேண்டும். அப்படி ஒரு சந்தோஷம், அதை விட்டு ஒரு சந்தோஷம் வேற ஒன்றுமே இல்லை இந்த உலகத்துல. அப்ப வீட்டு கூட்டங்கள் அங்க போய் பாடுவாங்க தானே, பாட்டில் பாடுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, எப்படி கூட்டங்களில் கலந்து கொண்ட பிற்பாடு என்னுடைய சகோதரர்கள் இதை கொஞ்சம் அரைஞ்சிட்டாங்க. ஜெர்மன்ல இருக்கிறவங்க ரெண்டு, அவர் அண்ணன் இருக்கான், தம்பி இருக்கான், அரைஞ்சிட்டாங்க. இவங்க இந்த அல்லுலியா கூட்டத்துக்கு போறாங்க. யாரோ ஒரு சொல்லிட்டான், என் தம்பி எனக்கு போன் எடுத்து சொன்னாரு, நீ எங்க இப்ப எல்லாம் திரியாம எதுக்கு போற அப்படின்னு. நான் சொன்னேன், இல்ல நமக்கு ஒரு ஆறுதல் வேணும் தானே, நம்ம சும்மா ஒரு சேர்ச்சில் உள்ளவங்க இருக்காங்க, ஐயோ அங்க போயிடாத, நீ அதெல்லாம் விடு, அதுல அந்த அதுக்குள்ள நீ போயிடாதுன்னு அண்ணனுக்கு வேற டெலிபோன் அடிச்சு அண்ணர் பேசிட்டாங்க. இங்கோ எங்களோட குடும்பம் எப்படிப்பட்டது, எங்களுடைய நிலைமைகள் எப்படிப்பட்டது, நீ என்ன இந்த கூட்டத்துக்குள்ள போற, இங்கேயும் இருக்கிறாங்களா அவங்க, எல்லாரும் வாரவங்களா, நாங்க வீட்டை விட்டு கலைச்சிடுவோம், இப்படியெல்லாம் சொல்லி என்ன உதா என்னோட கதைப்பாங்க. அவன் எனக்கும் ஒரு அவங்களுக்கு சொல்லும் போது எனக்கும் ஒரு கேள்விக்குறிதான். இப்ப நான் சொன்ன சும்மா தானே நிக்கிறேன், நான் சும்மா தான் போறேன். சும்மா போன படியினாலதான் கர்த்தர் என்னை தேடி வந்தார், மனசாரா தேடி வந்தார். கவனிச்சுக்கொள்ளுங்க, அப்ப தேடி வந்த அப்பதான் போய் கூட்டங்கள்ல நடந்தா இந்த நிலையில இருக்கும் பொழுது ஞானசாரத்துக்கு பிரசங்கம் ஒன்று பண்ணிருந்தாங்க. இந்த பிரசங்கம் பண்ணின உடனே அதுல புதியவர்கள் ஒரு 10 பேருக்கிட்ட வந்திருந்தவங்க மழமே 6-7 மாசமா வர்றாங்க. வந்த கையோட பாருங்க, இந்த 6வது மாசம் பகுதிகளில் இருக்கும்னு நினைக்கிறேன். பிரசங்கம் பண்ணின உடனே உண்மையாக நீ இயேசுவை நேசிக்கிறாய் என்று சொன்னால், நீ அவருக்கு ஒப்பு கொடுப்பாயானால், நீ ஞானஸ்தானத்துக்கு நீ ஒப்பு கொடுக்க உடன்படுத்தியா இருந்தால் உன்னை நீ முதலாவது ஒப்பு கொடுப்பியாண்டு ஒரு வசனம் ஒன்று அவங்க பிரசங்கத்துல சொல்லிருந்தாங்க. அந்த இடத்துல சுத்தி பார்த்தா ஒருத்தரும் இல்லை, நான் தான் எழும்பிட்டேன், இன்னொருத்தர எழும்பிட்டேன். எழுப்பின பிற்பாடு 98வது ஆண்டு 5வது மாதம் 23வது தேதி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-65 பேருக்கிட்ட இருக்கும் அந்த மீன்ஸ் நாங்கள் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அந்த ஞானசாந்தத்தில் எனக்கு கொடுத்த வாக்குத்தம் காலப்போக்கில் தெரியல, ஆனால் அந்த எனக்கு ஒரு சேட்டிக்கிறோம்னு தரும்போது தான் அந்த அதில் தான் தெரிஞ்சு எனக்கு அந்த வாக்குத்தம் எப்படிப்பட்டது. அந்த வாக்குத்தத்தை நான் விசுவாசிச்சேன், ஆண்டவரை நம்பினேன், நல்லா பாரத்தோடு ஜெபிக்கிறவளோடு கூட இருந்து இரும்பன் அவங்களோட ஜெபத்தில் எப்படியாவது கற்றுக்கொள்ளணும் என்று நம் முழங்கால் படிவேன். ஆண்டவரே இவங்க எல்லாருக்கும் இப்படி ஜெபிக்க பண்ணுறே, என்ன பண்ணும், எனக்கும் பண்ணுங்க ஆண்டவரே என்று சொல்லி நான் விசுவாசத்தோட கேட்டேன். ஏதோ ஒரு விதத்திலே நம்மை நம்முடைய சரீரத்துக்காக நான் ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே தீமையான காரியங்களை விட்டு அகற்றி மெய்யான வழியின் சத்தியத்துக்குள்ளே நாம் வாழணும் ஆண்டவரே, அந்த வெளிச்சத்துக்குள்ளே என்னை நடத்தும் என்று ஆண்டவர் கேட்ட பொழுது ஆண்டவர் அந்த வெளிச்சத்துக்குள்ளே என்னை நடத்த ஆரம்பித்தார். நடத்த ஆரம்பித்த தேவன் இந்த விசுவாசம் கவனிச்சுக்கலாம், இதைத்தான் நான் சொல்ல வரேன். இந்த விசுவாசத்துல தான் எனக்கு வருது சோதனை. நான் நினைச்சு பார்த்தேன் இந்த ஜெர்மன் தேசத்திலே கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து மேலப்படுத்தி உயர்த்துவார் என்று. ஆனா ஆராதனையில ஒழுங்கா போவேன், வீட்டு கூட்டங்களுக்கு ஒழுங்கா போவன், பைபிள் ஸ்டடினா ஒழுங்கா போவன், இரவுளிப்பு கூட்டம் ஒழுங்கா போவன், எப்படியாவது அவருக்கு ஒரு தியாகமா நான் போகணும் அப்படி என்று வாங்கிய கர்த்தர் எனக்கு விருப்பத்துல தந்தார். அந்த விருப்பத்தை தான் எனக்கு அடிக்கடி ஆண்டவரிடத்துல நாடி கொண்டிருப்பான். உன் விருப்பம் செய்யணும், உன்னுடைய விருப்பத்தை நான் செய்யணும் ஆண்டவரே. கேட்க 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 அவர் என் மேல தன்னுடைய தயவையும் இரக்கத்தையும் காண்பிக்க ஆரம்பிச்சார். அப்படி ஒரு தெய்வீக பக்தியோடும் தெய்வீக பரிசுத்தத்தோடும் வாழ்ற மனுஷர்களை தான் தேவன் உயர்த்துவார் என்று பலர் பல விதமாக என்னோட கதைப்பாங்க. அப்ப ஆண்டவருக்கு முன்பாக அந்த வைராக்கியத்திலிருந்து நான் ஜெபம் பண்ணுவேன். அக்காலத்தில் சில பாடல்கள் எழுது, அந்த நேரங்களில் அந்த புதிய காலத்திலே சில பாடல்களை எழுதினால் அந்த வயல்கள் எல்லாம் அங்கே விட்டபடினால அந்த எழுத முடியாமல் போயிட்டு, அதெல்லாம் அதெல்லாம் அந்த கடந்த காலங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கவனிச்சுக்கொள்ளுங்க, இந்த நேரத்தில் எனக்கு விசா ரிஜெக்ட் பண்ணி ஒரு கடிதம் வருது, புள்ளா நீ நாட்டை விட்டு போகணும் என்று. எப்படி இருக்கும் இதை நம்ம சௌகரங்கள் அறிஞ்சால் எப்படி இருக்கும், நம்முடைய உறவுகள் அறிஞ்சால் எப்படி இருக்கும். இப்ப எங்க அண்ணன் தம்பி எல்லாருமே அண்ணன் ரக்கன் தம்பி சொன்னாரு, சரி பிரச்சனை இல்லை, ஏனென்றால் என்னை எப்படியாவது இந்த இடத்துக்குள்ள இருந்து கொண்டு போறவனும் வெளியில இருந்து அவங்க தாகம் உள்ளவராங்க, இவன் இந்த மதத்துக்குள்ள போயிட்டாலும் எல்லாம் அறிஞ்சிட்டாங்க, ஞானஸ்தானமும் எடுத்துட்டான்னு எங்க ஆர்வம் தான் சொல்லி கேள்விப்பட்டுட்டாங்க. இப்ப என்னோட கதைச்சா ஏதாவது பிரச்சனை வந்துருமே கண்டு போட்டு என்ன செஞ்சாங்க, இந்த ரிஜெக்ட் பண்ணின பக்குவத்தின் நிமித்தம் நான் தம்பிக்கு வண்ணனுக்கு சொல்லிட்டேன் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க உடனே சொன்னாங்க நீங்க என்னிட வாங்க, ஏன்னா உன்னை எதுக்காக லண்டனுக்கு அனுப்புறதுக்காக, லண்டனுக்கு அனுப்புனா பிறகு இதுக்குள்ள வர வேண்டிய அவசியம் இல்லை தான், ஆமாவா இல்லையா. அப்ப என்னோட சகோதரர்கள் அப்ப கூப்பிட்டு இருந்தவன் நான் சரி ட்ரெயின் எடுத்து போயிட்டேன். அங்க போன உடனே நான் ஏதோ ஒரு காரியம் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் நான் அங்க விட்டுட்டு வந்துட்டேன். எங்க பிற்காட்ல நான் பிராங்க்ஃபர்ட்டுக்கு வந்துட்டேன். அவனே வந்த கையோட அண்ணர் தம்பி எல்லாம் சொன்னாங்க சரி சரி எல்லாத்தையும் விட்டுரு அதெல்லாம் வேண்டாம், எப்படியாவது இதுல இருந்து அவங்க இதுக்குள்ள வெளியில கொண்டு தான் விரும்புறாங்க. வெளியில கொண்டு வரணும் விரும்புகிற சகோதரர்கள் நான் அவங்களுக்கு எவ்வளவு அடிச்சு வடிவ அழகாக சொல்றேன், அண்ணன் நான் குடிக்கல, நான் ஒரு தீய பழக்கத்துல போகல, ஒரு நல்ல வழி அண்ணன், இது நல்ல ஒரு பாதை எனக்கு பிடிச்சது, ரொம்ப நல்ல சந்தோஷமா இருக்குது, என்ன விட்டுடுங்க, ஆனால் நான் உங்களுக்கு எந்த தொந்தரவும் தரமாட்டேன்னு சொல்லி எவ்வளவோ போராடி பார்த்திருந்தேன். அவங்க விட அப்படியா முடியாது, அப்படி எதுக்கலாம் நீ போக கூடாது, எங்களோட சந்ததியில ஒரு பிள்ளைகளும் அப்படி இல்லை, நீ எங்களோட ஊர்ல உங்களுக்கு தெரியும், எங்க அப்பா ஆலயத்தை கட்டி போகும் பெருவழியமா இருக்கிற அந்த ஆலயத்துல நாங்கள் தான் எல்லாரும் எல்லாம் இதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம், நீ இதுகளுக்குள்ள போய் எங்களோட மானத்தை வாங்கிடாத அப்படின்னு சொல்லி எல்லாம் பெரிய பிரச்சனை பட்டிருந்தாங்க. ஆனா அப்படி இருந்து நான் சொன்னேன் சரி டஸ்டியர் போய் எடுத்துட்டு நான் வாறேன். போன கையோட திரும்ப ட்ரெயின் அடிச்சு நான் சுக்காட்டுக்கு போயிட்டேன். சுக்காட்டுக்கு போய் என்னோட நண்பர்களோட அப்ப அந்த ரூம்ல போய் எடுத்துக்கொண்டு நாளை காலையில போகலாம் என்று நினைச்சுக்கொண்டு சாயந்தரம் வந்துட்டு எனக்கு உடனே எப்படி போக முடியும் என்று சொல்லிட்டு நான் அந்த இடத்துல நிற்கும் பொழுது காலையில இப்படி 5 மணி இருக்கும், போலீஸ்காரங்க வராங்க, வெட்டில படுத்திருக்கிறேன். படுத்திருக்கிற நேரத்தில் வந்து 4 பேர் படுத்திருப்போம், உங்களுக்கு தெரியும் கேம்ப்ல இருந்தவங்களுக்கு. அந்த இடத்துல இருக்கும் பொழுது உடனடியாக என்னுடைய பேரை தான் அதுல வாசிக்கிறாங்க. அப்ப மேல உள்ள கட்டில உள்ள சொன்னாங்க, இன்பம் உங்களை தான் தேடுறாங்க. எனக்கு கையும் ஓடுதில்லை காலும் ஓடுதில்லை, இன்னடாப்பா செய்யறது. அப்ப உடனடியாக என்ன சொன்னாங்க, எல்லாத்த விசாவையும் வேண்டி வேண்டி பார்த்துட்டு எந்த விசாவை எடுக்க சொன்னா எந்த விசாவை நான் அந்த எந்த இதை எடுத்து கொடுத்தாங்க. எடுத்து கொடுத்த கையோட எனக்கு லோக் அடிச்சுட்டாங்க பின்னங்க கையில. அந்த லோக் அடிச்ச கையோட நான் சொன்னேன், எங்களுடைய அண்ணன் இருக்கிறாங்க, அவங்களோட அண்ணன் அறிவிச்சுட்டு தான் வரணும். அவன் சொன்னா முடியாது, யாருக்குமே சொல்லிடாது, உன்னுடைய உடுப்பு எடுத்துட்டு வான்னு சொன்னாங்க. எங்க என்ன கேட்க, என்னோட சகோதரன் டொச்சில கேட்கிறாங்க எங்க போறது கண்ணா, இல்ல நான் உன்னை நாங்க நீங்க உன் உடுப்புல எடுத்துட்டு வான்னு தான் கேட்கிறாங்க. உன்னை அனுப்பவும் அப்படி ஒரு வார்த்தை சொல்லல, எடுத்துட்டு வா உன்னை இடம் மாத்த போறோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏன்னா நம்ம ஏதாவது தப்பிச்சிருவோம் ஓடிடுவோம் அப்படி ஒரு சூழ்நிலைக்கு தெரியல, நம்ம ஆக்களை பற்றி தெரியும் தானே, சொல்லவே தெரியல. அப்ப ஆகவே அந்த இடத்துல என்னை பிடிச்சு அனுப்பின பொழுது ஒரு ஊழியக்காரன் தான் என்னோட கண்ணால பாத்திருந்தாங்க, இந்த சூழ்நிலைகளின் நிமித்தம் பார்த்திருந்தாங்க. அந்த இடத்துல நான் என்னை பிடிச்சு அனுப்பி பிளைட் அடி கொண்டு போகும் பொழுது சாட்சியா நான் கெஞ்சி மண்டாடுறேன், என்ன அனுப்புனீங்கன்னா உண்மையாவே என்னை கொன்றுவாங்க, உண்மையில என்னை கொன்றுவாங்க எனக்கு தெரியும், தயவு செய்து நீ என்ன என்னை விட்டுருங்கன்னு சொல்லி நான் கார்ல போகும்பொழுது கெஞ்சி கேட்கிறேன். கொண்டு ஒரு கேம்ப்ல விட்டுட்டு போலீஸ் கேம்ப்ல விட்டுட்டு எல்லாம் செக் பண்றாங்க, எல்லாம் பெரிய சரித்திரங்கள் அதுக்குள்ள இருக்குது. ஆனா நான் சுருக்கமா ஒரு காரியத்தை சொல்லுறேன், 6 மாசத்துக்கு முதல் என்னுடைய விசாவோட ஒரு பைபிள் ஒன்று எனக்கு தொலைஞ்சிருந்தது. அதுக்கு முன்னாடி அந்த பைபிள் எனக்கு கையில கிடைச்சது உண்மையில ரொம்ப சந்தோஷம். அப்ப அந்த பைபிள் என்னோட ஒன்று கையில கூட பைபிள் கூட இல்ல. அப்ப அந்த இடத்துல 6 மாசத்துக்கு முதல் என்னோட விசாவோட என்னோட பைபிள் தொலைஞ்ச அப்படின்னால இந்த பைபிளும் இந்த விசாவும் போலீஸ்காரன் எடுத்த கையில இருக்குது. அப்ப நான் உள்ளுக்குள்ள இருந்து அவங்க சொன்னாங்க இதுக்கு உள்ளுக்குள்ள போய் நில், பிளைட்டுக்கு நேரம் இருக்குது, நேரம் இருக்குது, இங்க இருந்து பிராங்கோட்டுக்கு கொண்டு போனால் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் வந்து அந்த டைமுக்கு போய் சேராது, நாங்க போய் சேர மாட்டோம். அப்ப அவங்க சொன்னாங்க புளுவானுன்ற ஏர்போர்ட் ஒன்று இருக்குது, அந்த ஏர்போர்ட்டுக்கு அனுப்புனா இவனை அங்கே அனுப்பி இத்தாலிக்கு அனுப்பி இத்தாலியில இருந்து அனுப்பிடலாம் அங்கே நினைச்சவங்க திட்டம் போட்டு எல்லாம் கம்ப்யூட்டர்ல அடிச்சு பார்த்தாங்க, அடிச்சு பார்த்த கையோட ஆனால் பிராங்கோட்டுக்கு கொண்டு போக முடியாது, போனால் கொஞ்சம் ரவிக்கா இருந்தா பிளைட் வெளிக்கிட்டோம். அப்ப அதனால என்ன என்ன செஞ்சாங்க, புளுவான ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போய் அந்த உள்ளுக்குள்ள ஒரு ரூம்ல கொண்டு விட்டுட்டு விட்டாங்க. இதுக்குள்ள நெல்லு நெல்லும் டைம் வரும்போது நாங்கள் வெறும் தட்டுவோம் போத்திரவண்டு. அந்த நேரம் தான் பாருங்க என்னுடைய விசுவாசத்தில இருந்து நான் ஒன்றும் குறைக்கவில்லை, ஒன்றும் குறைக்கவில்லை. என்னுடைய விசுவாசத்தை நான் தளர விடவே இல்லை. ஏன் தளர விடலேண்டா, எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நம்பிக்கைக்கு உரியவர் நம்மோடு கூட இருக்கிறார். சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சாய்ந்து விட்டே, வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே, பாதைக்கு தீவம் பேரைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எதனால நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னா, அந்த இடத்துல கொண்டு போய் உள்ளுக்குள்ள விட்ட கையோட எனக்கு என்ன செய்யறது எது செய்யறதே தெரியாது. இது பெரிய குழப்பம். என்னடா என் உறவுகள் ஏற்கனவே வெறுத்து இருக்காங்க, என் சோதரர்கள் ஏற்கனவே வெறுத்து பெரிய பிரச்சனை பட்டு கொண்டிருக்காங்க, இந்த இடத்துல நானும் மாட்டுப்பட்டு போயிட்டு அதுவும் ஒரு யோசனை வருது. ஆனா அதே விதத்துல நமக்கு ஒன்றே ஒன்று தெரியும், நம்முடைய உறவுகள் என்ன விடுவாங்க கைவிட்டுருவாங்க. ஆகவே நான் போலீஸ்காரன் உங்களுக்கு குறும்புல கொண்டு விட்ட கையோட எனக்கு உண்மையாகவே எங்க இருக்குது எதுக்கு எங்க இருக்குன்னு அந்த வசனமே தெரியாது. இந்த வீட்டு கூட்டங்களில ஜெபிக்கும் பொழுது இந்த வசனத்தை சொல்லி ஜெபிப்பாங்க. என்ன வசனம், ஆபத்து காலத்தில் நீ என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவ வேண்டும். சாட்சியா சொல்லுகிறேன், இன்னைக்கு நானும் என் மனைவியும் பிள்ளைகளும் சாட்சியா இருக்கிறோம். சாட்சியா சொல்லுகிறோம், மாய் மாலம் பண்ண நாங்க, நீங்க யாரும் வேண்டாம், நீங்க எங்களை அங்க வாங்க பறிச்சுக்கு வாங்க. ரொம்ப பிடிச்ச வசனம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அந்த விசுவாச தன்மை நம்முடைய வாழ்க்கையில் ஆழமா இருக்கணும். அப்ப ஆபத்து காலத்து நீ என்ன நோக்கி கூப்பிடு, உன்னை நான் விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவான்னு ஆண்டவர் சொன்ன வாக்கின்படி அந்த முழங்கால் படிக்கிட்டு கத்தரை நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவர்கிட்டயே சொல்றேன், எப்படி தெரியுமா, சரி பரவாயில்ல, இலங்கை தேசம் தான் போனாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பற்றி கவலையும் இல்லை, நாளைக்கே மனைவி பிள்ளைகளை நான் பார்ப்பேன் அப்படிலாம் சிந்திக்கிறேன். ஆனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, என்ன ஏர்போர்ட்ல இருந்து வெளியில எடுக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. சரி, அட்லீஸ்ட் ஒரு என்னை விட்டு என்னை ஏர்போர்ட்ல இருந்து கொஞ்சம் வெளியில விடுவாங்களா இருந்தால் பத்து பேருக்காவது உண்மை பற்றி சொல்லி சொல்லி அதுக்கு பிற்பாடு நான் செத்தாலும் கவலை இல்லை. ஏனென்றால் எங்கள் நிமித்தம் கத்த பத்து பேரை கொண்டு பத்தாயிரத்தை ரசிக்க வல்லவர். ஆமென், அல்லேலூயா. அப்ப அப்ப ஆகவே அந்த தைரியத்தோடு நான் இருக்கிறேன். எனக்குள்ள எந்த சந்தேகமும் இல்லை. இயேசு மேல மாத்திரம் நம்பிக்கை இருக்குது. அந்த விசுவாசத்தை நான் உறுதியா பற்றி பிடிச்சு கொண்டு பாரத்தோடு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீங்க சொன்ன வார்த்தையின்படிதான் நான் வருகிறேன். ஆபத்து காலத்தை என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுப்பேன். அப்படி அந்த வார்த்தையை சொன்ன உடனே நான் இறுக்கி பற்றி பிடிச்சு கொண்டு இருந்தேன். ஆண்டோட ஜோமான, சரி பரவாயில்ல, அப்படித்தான் இலங்கை தேசம் போறதா இருந்தாலும் எனக்கு அதுவும் கவலை இல்லை. ஆனா எனக்கு ஏதாவது அந்த இடத்துல அந்த ஜெயிலுக்குள்ள போகாதபடிக்கு என்ன தப்பு வைக்கிறதுக்கு ஒரு வழியை திறந்து தாரும் ஆண்டவர் என்று நான் கேட்டேன். நான் கேட்கும் பொழுது அவர் சிரிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்ப நான் என்ன டவு மணி போட்டு சரி கதவை வந்து தட்டுறாங்க, பிளைட்டுக்கு ரெடி ஆயிட்டு வந்து தட்டு பொழுது அந்த இடத்துல நான் ஜபிக்கும் பொழுது என்ன சொல்றேன், ஆண்டவரை என்ன பைபிளை கூட கொண்டு வர விடாம விட்டுட்டானே, எடுக்காத கூட விடவில்லையே, இந்த பர்ஸ் மாத்திரம் தான், அதுக்குள்ள ஒரு ரூபா கூடவும் இல்லை, வெறும் பர்ஸோட போ அழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கேன். ஆண்டவரே, இந்த இடத்துல ஒரு பைபிள் கூட என்னிட இல்லையா ஆண்டவரே, நான் என்னதான் செய்வேன் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தானே எனக்கு தேவையா இருக்குது. உன் வார்த்தையினாலதான் வல்லமை உண்டு, வார்த்தையினாலதான் வாழ்க்கை உண்டு. அப்ப அந்த இடத்துல நான் அந்த ஜெபம் பண்ணி போட்டு கதவு வந்து தட்டைக்குல பாக்குறேனுங்க. உண்மையாகவே சொல்றேன், கர்த்தர் பாக்குறாருங்க. நான் 6 மாதத்துக்கு முன்னாடி துளைக்கப்பட்ட சின்ன பைபிள், அதோட என்னுடைய கை மோதிரம் அதை அந்த இடத்துல இருந்து வாங்கினாங்க. அதுவும் அந்த பைபிளையும் இது உன்னுடைய சாமான் நீ எடுத்துக்கொள்ளுன்னு சொன்னாங்க. நாங்க பைபிளை பார்த்துட்டு திகைச்சு போனேன். என்னப்பா இந்த பைபிள், 6 மாசத்துக்கு முதல் என்னோட விசாவோட துளைஞ்ச பைபிளை அவன் இந்த இடத்துல கொண்டு நான் எங்கேயோ விசாவோட துளைஞ்சிட்டு அவனுக்கு யாரோ எடுத்து கொடுத்துட்டாங்க, கொண்டு வந்து அந்த இடத்துல தர்றாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டு முதல் மண்டாடினேன், இந்த பைபிள் கிடைச்ச சத்தியத்துக்கே உமக்கு நன்றி அப்பா, இதுவே போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. ஏனென்றால் வார்த்தையிலே வாழ்க்கை உண்டு. ஆமேன். எந்த நிலையில் நான் இருந்தேன் என்று அவருக்கு தெரியும். ஆமேன். அப்ப இந்த பைபிள் எடுத்த கையோட பிளைட்டுக்குள்ள கொண்டு போக முடியுது. அப்பவும் ஒருக்கா ப்ளீஸ் பண்ணி கேட்டு பார்ப்போமே என்று கெஞ்சுறேன். சொன்னாங்க, தான் ஒண்ணுமே செய்யலாது, தனக்கு சட்டம், என்னுடைய சட்டத்தை நான் உனக்கு நிறைவேற்றினா அவ்வளவுதான், ஏன் ரைட் பிளைட்ல போயிடும். அதிகாரங்களை எடுத்து போய் பைபிளுக்கு படிச்சு வந்து அங்க போய் பிள்ளைங்க கலட்டிட்டாங்க, மேல வச்சு கலட்டிட்டாங்க பிளைட்டுக்களை வச்சு. அவ போகிறது 1.5 மணித்தியாலம் ஓட்டம் இத்தாலி போகுது. எனக்கு போகும்பொழுதெல்லாம் ஒரே யோசனை, எனக்கு தெரியாத நான் இத்தாலிக்கு அனுப்புறான்னு, நான் நினைச்சேன் சிறிலங்காவுக்கு தான் போகுது. அப்படிதான் என்னுடைய நினைவு முழுதுமே. எனக்கு அவங்க சொல்லவே இல்லை, அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனா போய் அது 1.5 மணித்தியாலத்துக்குள்ள 2 மணித்தியாலத்துக்கு உள்ள வர முடியும். அந்த மணித்தியாலத்துக்குள்ள ஏர்போர்ட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அந்த பிளைட் இன்னைக்கு 2 கார்ல வந்தாங்க, 2 போலீஸ்மார் வந்தாங்க, திரும்ப அதுல வச்சு பிளாங் அடிக்காங்க. பிளைட்டால ரக்கின கையோட ஏதோ கள்ளனை கொண்டு போற மாதிரி அடிச்சாங்க, அப்படியே கொண்டு போறாங்க. கொண்டு போன கையோட ஏர்போர்ட்டுக்குள்ள கொண்டே விட்டுட்டு சொன்னாங்க, இதுல இருங்க, அதுல ஒரு செட்டியூல் போட்டிருந்தாங்க, அதுல அந்த செட்டியூல் இருக்கா, அதுல இருங்கண்டான். நான் அதுல இருந்தேன். இருக்கும்போது எனக்கு ஒண்ணுமே தெரியுதுல, எந்த நாரண்டே தெரியல, சொல்லவே இல்லை தானே, நமக்கு தெரியாது. அதால ஒரு சிங்களம் தெரிஞ்ச ஒரு தமிழ் கொஞ்சம் தான் தெரியும். ஒரு சிங்களம் தெரிஞ்ச ஒரு பையன் ஒரு ஆள் வாராரு. நான் ஏர்போர்ட்டுக்கு அடிக்கிற வெளியில போயிலாம் இவங்க தாண்டி உள்ளுக்கு கொண்டுட்டான். அப்ப நான் கேட்கிறேன் அவன்கிட்ட, அண்ணன் அவர் சொல்லுங்க அப்படின்றாரு. நான் அண்ணன் இது எந்த நாடுன்னு எனக்கு தெரியல. அவர் சொன்னார், இது ரோம் என்று சொன்னாரு. ரோமா? அவ இத்தாலியான்னு கேட்டா ஓம் என்று சொன்னாரு. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் அண்ணன். முதலாவது கத்தருக்கு சோத்திரம் தான் சொல்லுவேன். எந்த ஆபத்து வந்தாலும் முதல் ஆண்டவருக்கு சோத்திரம் சொல்லி போடாதுங்க. அப்ப ஆண்டவரத்துல அப்ப யோசிச்சு போட்டு சரி அப்படியா என்று அவன் சொன்னேன். இப்படி என்ன பிடிச்சு அனுப்பிட்டாங்க. இந்த போன போலீஸ் வந்து இந்த டொஸ்டியரை கொண்டு போனவங்க, ஏதோ ஒன்று அடிக்கிறதுக்கு போனவங்க, இத்தாலி இதுல கொண்டு இந்த டொஸ்டியரை கொண்டு நில் இப்படி இரு, நான் வாரம் மட்டும் சொல்லிட்டு போனவங்கள காணல. இப்ப 2 மணித்தியாலம் இருக்குது அந்த பிளைட் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் வெளிக்கிறது. அப்ப அது வரைக்கும் இவங்க வெளியில அவங்க போனவங்க இத அடிச்சுட்டு வருவோம்டா. அவ இந்த நேரத்துல அந்த சிங்கிள் எப்படி மாறான் அவன் கேட்டோன்னு அவன் சொன்னான், நான் இப்படி ஒரு நிலையில இருந்து அவன் வந்துரு. அவன் என்ன பார்க்க பிச்சைக்கார மாதிரி தான் கிடைக்கும். என்ன போட்டோ கேட்டும் மூவும் கழுவையில ஒன்றும் கழுவையில ஒன்று பல்லு தீட்டல ஒன்று அப்படி ஒரு என்னன்னு சொல்ற ஒரு ஒரு பிச்சைக்காரன போலதான் அவளா. அந்த இடத்துல சவுண்ட கேட்டபொழுது அவன் சொன்னாரு, உங்களோட இப்ப தான் உங்க ஆக்கா அங்க நிக்கிறாங்க, அந்த இத்தாலியில இருந்து வக்கர்ஸுக்கு போவாங்க தானே, வக்கர்ஸ் இங்க ஊர்லப்பா உருளாப்புக்கு போவாங்க தானே. அப்ப இத்தாலியில பிளைட்டுக்குல தமிழ் ஜனங்கள் லைன்ல நிக்கிறாங்க பிளைட்டுக்கு போறதுக்கு. வந்த இடத்துல என்ன குடி கொண்டு போய் காட்டுறாங்க, இவங்களோட ஆக்கள் இவங்க நிக்கிறாங்க, அவங்களோட கதை இல்லை. அவங்களோட போய் கேட்கும் பொழுது சாட்சியா சொல்றேன், கேளுங்க எல்லாரும் சாட்சி கேளுப்பாங்கல்ல. ஏன் சொல்றேன்டா, இன்றைக்கு தேவன் உன்னை உயர்த்த வேண்டுமானால் உயர்ந்தவரை நோக்கி பாருங்க. ஆகவே நான் அந்த இடத்துல போய் கேட்ட பொழுது அந்த ஸ்தாபனத்தில் இருந்து கேட்டிருந்தேன், இப்படி என்னுடைய நிலைமை இப்படி இருக்குது, நான் என்ன செய்யறேன்? ஒரு அம்மா சொல்றா, தம்பி என்னுடைய சாமானை ஏற்றி தங்கி தெரிவியா, தம்பி உள்ளுக்குள்ள குழந்தை தெரிவியாண்டு. அம்மாக்கு என்ற நிலைமை தெரியல. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவே இயேசு ஒருவரே. அம்மாவுக்கு எந்த நிலைமை தெரியல. அதுல இருந்த சகோதரர்கள் எல்லார்ட்டையும் கேட்டிருந்தேன், ஆனா என்னுடைய நிலைமை எப்படி? அப்ப ஒரு சகோதரர் ஓடி வந்து கேட்டாரு, உங்களை பார்க்க எனக்கு பெரிய பரிதாபமா இருக்குது, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாது. நான் சொல்றேன், இப்படி நிலைமை இப்படிதான் வந்துட்டேன்னு சொன்னாங்க. இப்படி என்னுடைய விசாவை பாஸ்போர்ட்டையும் தந்தாலும் இந்த இமிக்ரேஷன் நீங்க தாண்டி போக மாட்டீங்க, ஏண்டா இந்த சாமானை விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லி தந்திருந்தாலும் கூட நீ போய் முடியாது, ஏண்டா இந்த ஏர்போர்ட் அப்படிப்பட்ட ஒரு ஏர்போர்ட், ரோம் ஏர்போர்ட். இந்த நிலையில நான் அவ்வளவு கவலைப்பட்டு வேதனைப்பட்டு, சரி எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும், பரவாயில்ல, நான் கேட்டிருந்த அந்த இடத்துல இவ்வளவு சனம் இருந்திருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன், என்னோட ஒரு ரூபா காசு கூட இல்ல, யாராவது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவீங்களா? எங்க அண்ணாவுக்கு நான் போன் பண்ணி ஜெர்மனில் சொல்ல வேண்டிய இருக்குது, எங்க அண்ணாவுக்கு சொன்னா தான் என்ன ஜெயில இருந்து வெளியில எடுப்பாங்க, அங்க கொண்டு போனா ஜெயிலுக்குள்ள தான் உடனே. ஏற்கனவே இந்த பதவிகள் என்னுடைய மனைவி நிமித்தம் இந்த பதவிகள் எல்லாம் அங்க இருக்குது, போனா அப்புறம் என்ன கழுத்து விட்டு தானே, எல்லாட்டி ஜெயில் தானே. அப்ப அதன் நிமித்தம் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. கேட்ட உடனே அந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, உங்களை ரொம்ப பாராட்டுறேன், உலகத்தானா இருந்தாலும் அந்த இடத்துல இரக்கத்தை காண்பிச்சாங்க. அது எதனால? நான் உன்னதமானவரை சரியா தேடினால அந்த உன்னதமானவர் அந்நியன் இடத்திலையும் இரக்கத்தை காண்பித்தார். ஆமென். அப்ப அந்த இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில, அவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பொக்கெட்டுகளிலிருந்து காசு எடுத்து தர்றாங்க, எனக்கு காத்து ரெண்டு கையில வாங்கி கொண்டு இப்படி கையில ஓட்டி கொண்டு என்ன செய்யறன்னு தெரியாம அந்த ஜெக்கெட் பாக்கெட்ல விழுந்த வாங்கி விழாத பாதியா, அது விழுந்துதான் விளையா சும்மா தூக்கி வச்சுட்டு என்னதுக்கப்பா, நமக்கு நம்ம அண்ணனுக்கு போன் பண்ணுவோம் முதல்ல அப்படி என்று நினைச்சிட்டு சொன்னாங்க. அந்த இருக்கு இமிகிரேஷன் பாருங்க, நான் பாக்குறேன் அப்படி இருக்குது. காசு எடுத்துக்கொண்டு அதுல கவே இருந்தது, கவே கடை ஒரு வார் இருந்தது. அந்த இடத்துல போய் ஒரு காட்டு உண்டு, அவங்ககிட்ட கேட்டிருந்தேன்னு சொன்னாங்க, அந்த போய் பாருங்கண்ணா, அந்த இடத்துல போய் பண்ணுங்கண்ணா. காட்ட வண்டி அந்த மூலையில ஒரு பொண்ணு முடிச்சுட்டு தான் அந்த டெலிபோன் வீட்டுக்குள்ள தள்ளுறோம். இத்தாலியில தள்ளிட்டு எங்களோட அண்ணாக்கு தான் முதல் டெலிபோன் அடிச்சேன். டெலிபோன் அடிச்ச கையோட அண்ணா இப்படி ஒரு நிலைமை வந்துடுச்சு, எங்க நிக்கிறான்னு கேட்டார். முதல்ல அவருக்கு நம்பர் தெரியுது, எங்க நிக்கிறான்னு கேட்டா, நான் அண்ணா என்ன இத்தாலியில என்ன பிடிச்சி அனுப்பிச்சாங்க, நான் ஏற்பட்டுக்குள்ள நிக்கணும். அண்ணா சொன்ன வார்த்தை சொன்னீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க, நாயே நீ செத்து சொல்ல. ஏன்னா நீ எங்கட கடவுளை விட்டுட்டு இதுதான் உனக்கு கடவுள் என்று நீ போனியே, இப்படியே செத்து துள, நீ எங்களுக்கு சகோதரம் இல்ல, என் தாய்க்கு தகப்பனுக்கு நீ பிள்ளை இல்லைன்னு சொன்னாங்க. அது இந்த நிலையில எப்படி இருக்கும்? ஏற்கனவே ஆறுதல் அளிக்க நம்முடைய சகோதரர்கள் தான் இருப்பாங்கன்னு பார்த்தாலும் நமக்கு ஆறுதல் அளிக்கிறோம், நமக்கு ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் ஆறுதல் அளிச்சு கொண்டே இருக்கிறாரு. நான் எடுத்தது என்ன நோக்கம் என்றா, ஸ்ரீலங்காவுக்கு அனுப்புனா என்னை ஏர்போர்ட்ல இருந்து வெளியில எடுக்கிறதுக்காக எனக்கு ஒரு ஹெல்ப் தான் தாங்க அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். நாவம் எடுத்து நாயே செத்து துள, நீங்கெல்லாம் ஒரு மனுஷனா, உன்னையெல்லாம் உண்ட இந்த தம்பிக்கு ஒரு ரூபா காசு கூட வேண்டாம், உன்னை கூப்பிட்டு விட்டானே, இதுக்கு நீ எவ்வளவு நன்றி சொல்லணும். நாயே ஆதி இதண்டு எல்லாம் அவங்களோட கடவுள் எல்லாம் இருக்கு, தானே பேய் இருக்கு, நாய் இருக்கு, பூனை இருக்கு, எல்லாம் யாராவது இருந்தா குறைஞ்சிடாங்க. முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறேன், தேவனே நீர் உண்மை உள்ள தேவன் என்றுதான் நான் உண்மை அறிந்து வந்திருக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு யாரும் இல்லையப்பா, எனக்கு நீங்க தான் எனக்கு விடுதலை தருகிற தேவன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னீங்க. இந்த இடத்துல எனக்கு யாரும் இல்லை, என்ன ஆண்டவரை எனக்கு செய்ய போறேன்? சரி, அப்படித்தான் இலங்கை தேசத்துக்கு நான் போனாலும் பரவாயில்லை, ஆனாலும் அந்த ஜெயில இருந்து அந்த ஜெயிலுக்குள்ள போடாதபடிக்கு என்னை வெளியில கொண்டு வரும். ஏதாவது பத்து பேரோ இருபது பேருக்கோ உம்முடைய ரட்சிப்பின் ரட்சிப்பை சொல்லும்படி, உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லும்படி, அதை சொன்னதற்கு பிற்பாடு நான் மறிச்சாலும் பரவாயில்லை, ஆனாலும் நான் சும்மா மறிக்க கூடாதப்பா, ஒருவனுக்காவது உம்முடைய அன்பை சொல்லிவிட்டு நான் மறிச்சாலும் பரவாயில்லை, அவன் நிமித்தமாவது நீ லட்சங்களை ரட்சிக்க வல்லவர், ஆண்டவரே இதுக்காகவது எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லிட்டு நான் அப்படியே எழும்பி, இமிக்ரேஷன் அப்படியே இருக்குது உங்களுக்கு தெரியும், பரிசுக்கு வந்தீங்கடா தெரியும், அந்த டிக்கெட் அடிச்சா கம்பி சுழறும் பாத்துருக்கீங்களா, பரிசுக்குள்ள வந்திருக்கிறாங்களே தெரியும், டிக்கெட் அடிச்சா கம்பி சுழறும், அப்படிதான் வெளியில போகலாம், நீங்க பானப்பொழிய போனீங்கன்னா அப்படி அந்த டிக்கெட் அடிச்சாதான் அது அப்படி சுழறும். அதே மாதிரிதான் ரோம் ஏர்போர்ட் அந்த காலத்துல 20 வருஷம் கதை சொல்லணும். அந்த இடத்துல இப்படி பார்க்க அவங்க சொல்லிட்டாங்க, இமிக்ரேஷன் சாட்சியா சொல்லுகிறேன், என்னை ஒரு போதும் கைவிடாதவர் கைவிடாதவே, என்னை ஒரு போதும் தள்ளிடாதவர் தள்ளிடாதவே, என்னை காக்கும் தெய்வம் ஏசு, வழி நடத்தும் தெய்வம் ஏசு. ஆமென். அந்த என்னவோ தெரியல, என்ன அறியாம எனக்கே தெரியல, கைய பொக்கெட்டுக்குள்ள வச்சுக்கொண்டு இமிக்ரேஷனுக்கு நேரா போறேன், என்னதான் நானாண்டவனி போறேன், போக சாட்சியா சொல்லுங்க, கவனிச்சு சொல்லுங்க, இப்படி போய்கொண்டிருக்க கேக்கல, அவங்க காட்டுனதுக்கு பகுதியா அந்த இடத்துல பாத்துட்டு அதுதானே இது, அப்ப அந்த அந்த இமிக்ரேஷன் தாண்டலாம்னு சொல்லி நேர போகிறேன், நேர போய்கொண்டு இருக்கைக்குள்ள அந்த ஏமாட்டில் நீங்க போனாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்படி போய் நிக்கிறேன், அந்த அந்த இமிக்ரேஷன் இப்படிதான் இருக்குது, அந்த கம்பி சொல்றதுக்கு இந்த இடத்துல ரெண்டு இப்படி வந்து ரெண்டு போட்டு இப்படியே பாக்குறான், அங்க ஒருத்தன் மேல இருந்து பாக்குறான், அங்க ஒருத்தி இங்க இருந்து பாக்குறான், அந்த இமிக்ரேஷன்ல லைன்ல அப்படிதான் நிப்பாங்க, மேல இருந்து தான் பாப்பாங்க ரெண்டு பேரும், இவங்க பாக்குறாங்க என்று போட்டு என்ன ஆண்டவரையு போட்டு, அப்பா என்னுடைய விசுவாசம் எதுவோ தெரியல, குறைஞ்சு போகல, என்னுடைய மனதுல விசுவாசம் குறைஞ்சு போகல, ஆழமாய் வார்த்தைகளை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆண்டவரை பட்டு பிடிச்சு கொண்டிருந்தேன், பிடிச்சு கொண்டிருந்த போது தக்க நினைச்சேன் திரும்பினேன், இவடைய திரும்பி வந்து இவடைய திரும்பி வந்து ஒரு கட்டு ஒரு ஒரு தூணன் இருந்து அந்த இடத்துல நின்று, ஏசுவே நான் உம்முடைய உம்முடைய வார்த்தைகளை எத்தனையோ ஊழியக்காரர்கள் சொன்னதை கேட்டிருக்கேன், ஆண்டவரே நீர் எல்லாவற்றுக்கும் விடுதலை செய்ய வல்லவர், ஆண்டவரே இந்த இடத்துல உம்முடைய நாமத்தினால நான் ஜெபிக்கிறேனப்பா, இவங்களுடைய கண்களை மறையும் எல்லாவிட்டால் இவங்களை இந்த இடத்துல காணக்கூடாதுனா, ஆனாலும் உடைய வழிவாசலை எனக்கு திறந்து விடும் ஆண்டவரே, இன்றைக்கே இந்த அற்புதத்தை நான் கண்ணால பார்க்கணும் ஆண்டவர் என்று சொல்லிட்டு இப்படி திரும்பி இப்படி போறனுங்க. தேவன் சாட்சி, முழங்கால் படிக்கிட்டு சாட்சியோட சொல்றோம் உங்களுக்கு, ஏன்னா நீங்க நம்பணும்ன்றதுக்காக விசுவாசிக்கணும்ன்றதுக்காக அந்த இடத்துல போறேன், திரும்பி உண்மையாவே பாக்குறேன், எந்த கண்ணுக்கு அவங்களும் தெரியவே இல்லை, காணவே இல்லை, காணவே இல்லை, அப்படியே போறனுங்க, அந்த கம்பியும் சொல்லறதுன்றா யோசிச்சு பாருங்க எவ்வளவு அற்புதமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து எனக்கு செய்த பெரிய அற்புதத்தை கண்டு ஆச்சரியப்பட்டேன், என்னடா இப்படிப்பட்ட ஒரு தேவனாண்டு, உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலும் உங்களோடும் என்னோடும் இருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. இந்த பூமிக்கெல்லாம் நீர் ஒருவரே இஸ்ரவேலின் தேவனே, உம்வல்ல செயல்களை நான் நினைத்து நன்றி சொல்லி பாடுவேன். ஆமென். விடுதலை ஆக்கம் நாம் வெளியில வர எனக்கு ஒரு சந்தேகம், இந்த தோமான மாதிரி உண்மையாகவே நான் வந்துட்டனோ என்ற ஒரு கேள்வி எனக்கு எழும்பு, உண்மையாகவே வந்துட்டனா, வெளியில வந்தா கம்மி சொல்லிட்டு வந்துட்டேன், போறேன் அங்கெங்கில பாக்கல, அங்கால எங்கில பாக்கல, உண்மையாவே போய்கொண்டே இருக்கிறேன், போய்கொண்டிருக்கீங்களா பாருங்க, இடையில ஒரு பார் ஒன்று இருக்கு, சரி இதுக்குள்ள இவங்க காசையும் தந்துட்டாங்க தானே, அதுக்குல கத்தருக்கு சூத்துறோம், இந்த காசு எங்க விழுந்தனு தெரியா, இதுக்குள்ள கொஞ்சம் காசு கிடக்கு, எடுத்து ஒரு கதை குடிப்போமா, அந்த இடத்துல புதிய கலையும் தான், ஆண்டவர் சொன்னாரு உனக்கு கள தேவையில் உன்னை விடுதலை ஆக்காச்சு, போக வேண்டிய இடத்துக்கு போக வேண்டாரு, வெளியில வாழ்றோம், வெளியில போகணும்னா ஒரு கதவு பாருங்க, பூட்டு திறந்து பூட்டு பட்டு கொண்டு வருது ஒரு கதவு உண்டு, நான் அப்படியே உள்ளுக்குறால போய் கீழே ஒரு படி ஒன்று போச்சு, கதையை குடிக்க போக நினைச்சு கொண்டு இருக்க வேண்டாம் மனசு சொல்லுது போகக்கூடாது, நீ அப்படியே கீழே படியால் இறங்குன, படியால கீழே இறங்குறனுங்க, அந்த படியால கீழ ரங்கைக்குள்ள ஒரு கதவு பூட்டுப்பட்டு திறந்து பூட்டுப்பட்டு யாரோ இருக்கா போயிருக்கான். இந்த பேங்குக்கு நீங்க போனீங்கன்னா காட்டடிச்சா திறக்கும், சில நேரம் அப்படியே பூட்டி கொண்டு வரும். இந்த இடத்துல அந்த பூட்டி கொண்டு வர்ற இடத்துல வந்து அப்படியே போய் காலை வைக்கிறேன். அந்த டைம்ல கத்த செய்யற அற்புதங்களை பாருங்க. அப்படியே திறங்க வெளியில இப்படி கார்கள் நிக்குது, பாக்க காலை அப்படியே பார்த்துச்சு, பார்க்கிங் அளவு அப்படியே கடந்து வெளியில வந்து, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, டொக்கிலையும் ஒரு கொஞ்சம் தமிழ் தான் தெரியும், என்னதான் செய்யறாண்டு வரே. இப்ப ஓட்ட கேட்கிறேன், ஒரு டாக்ஸி ஒன்று வந்தது, இங்க இருந்தா டாக்ஸி கடிச்சா போலீஸா வருவான். ஆனா அந்த இடத்துல டாக்ஸிக்கான வந்த வகையோட நான் கேட்டேன், எனக்கு ஒண்ணும் தெரியல, அதுல ஒரு ஸ்டேஷன்ல எங்கேயாவது வைக்கிறியாது கேட்டேன். அவன் ஜெர்மனி ஜெர்மனி என்றா எனக்கு ஜெர்மனி ஜெர்மனி மாறி போயிட்டான். நினைச்சு கொண்டிருக்கேன் என்னண்டையோ. அப்ப அந்த இடத்துல அந்த டாக்ஸிக்காரன் சரி ஏறண்டு அவன் உள்ளுக்குள்ள திறந்துட்டான், உள்ளுக்கு ஏறினான். என்ன கொண்டு எங்கேயாவது ஒரு ஸ்டேஷன்ல விட்டு விட அப்படின்னு சொன்னேன். ஒரு ஸ்டேஷன்ல கொண்டே விட்டான் ஜெர்மனி என்ற ஒரு ஸ்டேஷன்ல. அந்த இடத்துக்குள்ள வந்து ரோம்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் போகணும். அப்படியே கொண்டே கொண்டு வந்து ஸ்டேஷன்ல விட்டுட்டு அவன் காசு கேட்டா எனக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு தெரியாதானே, அள்ளி அப்படியே கொடுத்து விட்டேன். அவன் இருக்கிற எல்லாத்தையும் அவன் தந்தையெல்லாம் ஜனங்கள் வந்து எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டேன். அவன் உன்னோட வேற ஒன்றுமே இல்லையா, ஒன்றுமே இல்லை, ஃப்ரீ கை காட ஒன்றுமே இல்லையா. அவன் இறக்கத்துல ஏதோ ஒரு 50 தாளை தந்துட்டு, 50 ரூபா தாளை தந்து அதுக்கு பதில அவர் காட்டும் பண்ணி தந்து டெலிபோன் குதையும் காட்டினான். பாருங்க எப்படி தேவன் இறக்கம் பண்றாரு, எப்படி அந்த தேவன் இறக்கம் தானையா இன்றைக்கும் என்ற வாழ்க்கையை மறக்கவே முடியாது, மறக்கவே முடியாது. அன்றைக்கு வார்த்தையால விசுவ வார்த்தையை கொடுத்து எங்களை வார்த்தையில அந்த அந்த நேரங்களில் அந்த எப்படி சொல்றது, சொல்ல முடியாத ஒரு காரியங்கள். அவ்வளவு விசுவாசமான நடத்தைகளுக்குள்ள எங்களை வழி நடத்தின முன்னோர்கள். அப்ப அந்த இடத்துல நான் பேசல இருந்து போட்டு அப்பதான் எங்க அண்ணனுக்கு திரும்ப தெளிவு கொடுக்குறேன். எடுக்க மூலமா இருக்க கூடாதா, எடுக்கலாம இருக்க கூடாதா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப அண்ணனுக்கு எடுக்கிறேன், அண்ணனுக்கு எடுத்தா எங்க அண்ணி தான் எடுக்கிறான். அண்ணன்கிட்ட ஒருக்கா கொடுங்க அண்ணின்னு சொன்னாங்க. என்னடான்னு கேட்டார். அப்படிதான் அப்படிதான் அவங்க கேட்பான், அப்படிதான் கேட்பாங்க. அவன் கோபத்துல இருக்கான், இந்த மதத்துக்கு போயிட்டு பண்றாரு. அன்பா கூப்பிட்டவங்க இன்பம் ஒன்று கூப்பிட்டவங்க அப்படி அன்போட கூப்பிட்டாங்க, இன்பம் ஒண்டா இன்பம் ஒன்று தான் கூப்பிடுவாங்க. எப்போ அப்படி என்னடான்னு கேட்டாங்க. அண்ணன் நான் இப்படி அண்ணன் என்ன வெளியில வந்துட்டேன்னு, எப்படி வெளியில வந்த என்ன கதை நடக்கிற கதையா அப்படி என்று அவர் கேட்டார். ஏதாவது உண்டு அண்ணிய 25 தடவை அந்த ஏர்போர்ட்டுக்கு வந்து வந்ததே கிடையாது, எத்தனோ லட்சம் செலவழிக்க நீ என்ன எனக்கு போய் சொல்ற மாயமானம் பண்றியான்னு கேட்டார். அண்ணன் ஏசு கிறிஸ்து அண்ணன் என்ன விடுதலை ஆக்கிட்டாரு. ஆமே அண்ணா ஏசுக்கிறது, அடே இந்த நீ போய் சொல்லாத, நான் உண்மையில வெளியில வந்துட்டேன். எப்படி வந்தாய் கேள்வி பயங்கரமா டெலிபோன்ல நடக்குது. அந்த இப்ப எனக்குள்ள ஒரு விசாரம் வந்தது, நீ என்ன அண்ணன், எனக்கு அண்ணன் பெரியவரா அல்லேலூயா. எனக்கு எல்லாருக்கும் பெரியவர் அவர் தான், அப்பா அண்ணன் எல்லாம் ரெண்டாவது ஆண்டவர். அப்படி ஒரு விசுவாசத்துல அண்ணனோட கதைக்கிறேன், பவனா தான் கதைக்கிறேன். அண்ணன் உண்மையில நான் வெளியில வந்துட்டேன், ஆண்ட பெரிய அற்புதத்தை செஞ்சிட்டாரு, இது என்ன நீ விளாடுற சும்மா போய் சொல்லாத அப்படி இப்படி எல்லாம் கணக்க காய்ச்சாரு. அப்படி காய்க்கிற உண்மையிலான விடுதலை அவங்க அவங்க நம்புறாங்கல்ல, ஏன் நம்ப மாட்டாங்க. இவ்வளவு நான் சொன்னேன், எனக்கு ஏன் ஒரு ஹெல்ப் பண்ணு, யாராவது ஒரு ஆள் இருந்தா எனக்கு ஏற்பாடு பண்ணு. அந்த இடத்துல அண்ணதான் அதுக்கும் ஒழுங்கு பண்ணி விட்டாரு. இப்படி இன்னொரு ஒருவர் வேற எந்த இடத்துல நிக்கிறான் அவருக்கு சொல்லி அவர் போன் பண்ணுவாரு. ஞாபகமான கிலோமீட்டர் 1500 கிலோமீட்டர் தூரம் அந்த அவன் அந்த அண்ணன் அந்த சௌரம் என்ன வந்து சந்திக்கிறா. அந்த சௌரன் அந்த சிட்டிக்குள்ள ஒரு நண்பன் இருந்தார், அந்த நண்பன்கிட்ட போன் பண்ணி சொன்னார், இந்த இடத்துல ஒரு சௌரன் இருக்க, நீங்க அவரை கூட்டிட்டு போக வேண்டும். அப்பதான் ஒரு ஃபேமிலியா வராங்க, ஒரு ஒரு குடும்பம் வந்த என்ன வந்து நீங்களா தம்பி இன்பம் எடுக்கணும் ஓம் என்று சொல்லிக்கணும் சொல்லி. அப்ப அண்ணன் இப்படி சொல்லியிருக்க சொன்ன சொல்லணும், இப்படி சொன்ன உடனே அவங்க கேட்டாங்க, நீங்க எப்படி இதுல இருந்து வந்தீங்க வெளியில அப்படி இப்படி எல்லாம் கணக்க கேட்டாங்க. அவங்களே சொல்றாங்க, நான் அவங்க கத்தோலிக் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க. அன்றைக்கு கத்தட்ட கிருபையினால தேவன் முதலாவது சுவிசேஷத்தை சொல்வதற்கு தேவன் எனக்கு உதவி செய்தார். முதல் சுவிசேஷத்தை சொல்றதுக்கு தேவன் உதவி செய்தார். அன்றைக்கு அந்த சுவிசேஷத்தை சொல்லி போட்டு ஆண்டவர் நாமத்தை சொல்லி போட்டு இப்படித்தான் தேவன் என்ன விடுதலை ஆக்கினார், இப்படி எப்படி அதிசயத்தை செய்தார், என்ன ஆண் நான் இந்துல உள்ளவன் இப்படி இயேசுவை விசுவாசித்தேன், நாங்களும் ஆண்டவரை தான் விசுவாசிக்கணும் அப்படின்னா. ஆனா அது இல்ல என்ன, நீ இயேசுவை முழுமையாக விசுவாசிங்க. அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லிட்டு அவங்க இன்னொரு வீட்டிலிருந்து இன்னொருத்து கொண்டு போனாங்க. அந்த இடத்துல கொண்டு போனா அது எங்கட ஊர் சொந்தவங்க, அவங்களுக்கும் சுவிசேஷம் சொல்ல கர்த்தர் உதவி செஞ்சார். அப்படி உடனடியாக அந்த நேரத்தில் அந்த நாளே கொண்டு போய் நான் அந்த இடத்துல இருந்து ஆண்டவற்ற அன்பை விளக்கமா சொல்லிக் கொண்டிருக்க நேரம் 8:00 ஆகுது, 9:00 ஆகுது. அந்த இடத்துல எனக்கு சுக்காட்ல என்னுடைய சகோதர பிள்ளைகள் ஜெபிச்சு கொண்டிருக்கிறாங்க எனக்காக. அந்த இடத்துல போன் பண்றேன், எனக்காக ஜெபிச்சு கொண்டிருந்தா எப்படியாவது இன்பத்தை விடுதலை ஆகுங்க ஆண்டவரே, அவன் எங்க இருக்கிறான் எங்களுக்கு காண்பியும் ஆண்டவர்னு சொல்லி ஒரு கூட்ட ஜனங்கள் எனக்காக ஜெபிச்சு கொண்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், பேதுரு சிறையில இருக்கும் பொழுது அங்க கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருக்காங்க, ரோதே என்ற பெண் ஒட்டு கேட்கிறான்னு சொன்ன அந்த அந்த காரியத்தை நான் பார்க்கும் பொழுது எனக்கும் அந்த சம்பவம் எனக்கு ஒப்பிட்டு பார்க்கக்கூடியதா இருக்குது. அதுல இருந்து தேவன் என்ன செஞ்சிட்டாரு, அந்த இடத்துல இருந்து நான் உடனடியாக அந்த சகோதரங்களோட நம்பரை எனக்கு ஞாபகத்தில் இருந்து ஒரு நம்பருக்கு அடிச்சிருந்தேன். அப்பதான் எனக்கு சுக்காட்ல இருந்து எடுத்தேன். நான் சொன்னேன் இப்படி இன்னார் கதைக்கு, அவன் சொன்னா ஜெபிச்சு கொண்டு நான் பிறகு எடுக்கிறேன். உண்மையாகவே நீங்க தான் ஆண்டுக்கு அடுத்தது அடிச்சு கேட்டா போல நான் தான் உண்மையாகவே என்னை கத்தருவோம். அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம், கைதங்களை தட்டி உற்சாகப்படுத்தி கத்தருக்குள்ள மகிமையா இருந்தாங்க. ஆகிய இருந்து எனக்கு உடனடியாக எனக்கு சேர்த்து தான் முக்கியம் என்று சொல்லி நான் பலர் மூக்கு நான் அங்கிருந்து அனுப்பப்பட்டேன். ஜெனோவா என்ற இடத்துல, ஜெனோவா என்ற இடத்துல இருந்து மீலானோ என்ற இடத்துல அங்க அனுப்பப்பட்டேன். அதெல்லாம் அங்கால சரித்திரம், பெரிய சரித்திரம். அங்க இருக்கிற சரித்திரத்தை சொன்னா நீங்க ஏங்குவீங்க, என்னால இவ்வளவு தூரம் இவ்வளவு துன்பமா இருந்து. அங்க இருந்து கத்தருக்கு சோத்திரம், அங்கிருந்து கத்தரை ஆராதிப்பதற்கு ஒரு நல்ல சபையை தந்திருந்தாரு. அந்த சபையில ஆராதிச்சு கத்தருக்கு முன்பாக ஒன்றும் இல்லாத ஒரு அனாதையை போலதான் இந்த சபையில நான் இருந்தேன். ஆனால் அனாதையை போல இருந்தாலும் எனக்கு ஆதரவாய் அப்பா இருந்தார் ஆண்டவர். அவர் இருந்து எனக்கு எல்லா வழிகளையும் காட்டி தந்திருந்தார். அந்த நேரங்களில தான் பாஸ்டர் செபஸ்டியன் பாஸ்டர் ஏற்கனவே சுக்காட்ல வந்திருக்க, அவரை நான் கண்டிருக்கிறேன். அவரோட நான் மூவ் பண்ணி கதைச்சது கிடையாது. மூவ் பண்ணி கதைச்சு ஒரு நாள் பார்த்து கழிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா அவங்க கிட்ட போக மாட்டேன்னா எங்களுக்கு கண்டா பயம், சரியான பயம். அங்க உள்ள சொன்ன கத்த பாக்குறாரு, எனக்கு ஊழிய கேட்டா பயம், இன்னைக்கு தான் இன்னைக்கு தான் சரியான பயம். அப்ப இவளை எப்படி அவங்க சொல்லுவாங்க, இப்படி இன்னும் பாஸ்டர் வந்து இவ என்ன பேர் எடுக்கிறா, இப்படி இருக்கிறப்பா சத்தியம் அப்படின்லாம் நான் கேட்டிருக்கேன். சுக்காண்ட கேட்டுக்கணும், இப்படி சத்தியம் இப்படி இவ்வளவு வார்த்தை கொடுக்குறாங்க, எனக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் அவங்ககிட்ட கேட்கிறேன். அவங்க சொன்னாங்க இவதான் பாஸ்டர் சுபஸ்டின்னு சொல்றாங்க. அப்படியா? அப்ப அந்த நேரங்கள்ல அந்த வார்த்தைகளை கேட்டு இவங்க அந்த நேரங்களில் கொடுக்கப்பட்ட ஒரு வாச கூட்டத்துல நான் இவரை நான் சந்திக்கிறேன். பிரபான்னு சொல்லி அவரும் இவரும் தான் வந்திருந்தாங்க. லண்டன்ல இருக்கிற பிரபா அவர் வந்திருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் இவங்க வந்து பிரசங்கம் பண்ணி அவர் தான் கொஞ்சம் வேஷம் நடத்தின ஜெபம் நடத்தினோட இவர் பிரசங்கம் செய்யிருந்தார். இந்த வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தை சொட்டது ஒரு ஞாபகத்தில் இருந்தாங்க, கொஞ்சம் விசுவாசத்துக்கு தெரிவித்தோம். அப்பதான் இத்தாலிக்கு மாறி அவர் போற இடம்லாம் தெரியுதான், கனடா அப்படி பல நாடுகளுக்கு தான் அவர் அனுப்புவாங்க. அவர் அனுப்புறா எதுக்காக? திருந்தாத உள்ளமெல்லாம் திருந்தோம், திருந்தாத உள்ளமெல்லாம் திருந்தோம். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களை சொல்றேன், வார்த்தையினால திருந்தாதவர்கள் திருந்துவாங்க. இத்தாலி தேசத்துல உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, யாரா இருந்தா கோவிக்காதீங்க. அங்க விசுவாசிகள் சீலைய பிடிச்சி அடி விடுவாங்க. ஆனா விசுவாசி அந்த நேரத்தான் அந்த நேரத்துல பாத்திரம் அங்க வந்திருந்தாரு. எத்தனை ஒளியக்காரர் வந்து போனவங்க தான் நான் பாத்திருக்கேன். அந்த நேரத்துல நானும் அந்த பலமோல அந்த பாத்திரத்தை வீட்டுலதான் என்னை கொண்டு விட்டுட்டாங்க. கத்தருக்கு சோத்திரம். எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. அந்த இடத்துல வரும்பொழுது நல்ல நிறைய கூட செலவு இருப்பாங்க. அந்த இடத்துல இவருடைய புரசங்கள் நாம் அங்க வந்த உடனே ஒரு ஊழியக்காரர் வந்து போகும்போது இவர் வந்து அப்போதான் நான் அப்ப நான் ஒரு அனாதை போல ஒரே உடுப்பை போட்டு அதைத்தான் தோச்சி கழுவி 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 போடுவேன். இன்னைக்கு என்னால மறக்க முடியாத பல சம்பவங்கள் என் நினைவுக்குள்ள அந்த நாட்கள் தான் இருக்கிறது. இன்னைக்கு உயர்த்தி வைத்த நாட்களை நான் சிந்திக்கிறது இல்லை. என்னைக்கும் நன்றி உள்ளவனா இவன் இருக்கிறானோ அந்த நன்றி உள்ளவனை கத்தர் உயர்த்துவார். ஒருவன் செய்கிற நன்மையை மறந்து போக கூடாது. சாட்சியா சொல்லுவோம், ஒருவன் செய்கிற நன்மையை மறந்து போட அவன் கல்லால இடையில எரிஞ்சாலும் கூட நீங்க கலங்க கூடாது. அவன் செய்த நன்மை தான் பெருசா பாடம். இது என் வாழ்க்கை ஊழிய பாதையில நான் காண்ற இந்நாட்களில் கண்டுகொண்ட பெரிய அற்புதங்கள். அப்ப அந்த பொழுது அவன் இத்தாலியில ஜனங்களை திருத்த ரொம்ப கடினம், ரொம்ப கடினம். புரசங்கத்தை கேட்டு நேரங்க காணமா அப்ப பிரசங்கத்தை கேட்டு அந்த ஜனங்களை எல்லாம் அப்ப ஆராதனையில முதல் பிரசங்கம் மூவிக்கொண்டிருக்கும். எங்களுக்கு எல்லாம் பயம், நான் பிரயோகத்தை போடுறவனுக்கு பக்கத்துல நிற்பேன். பாருங்க வடிவா சொல்லித்தான் இப்ப ஊழியங்களை வடிய கவனிச்சு சொல்லுங்க. இந்த பிரயோகத்தை போடுற பக்கத்துல இருக்கிற சகோதரன் தெரிந்தான் அப்ப நாங்க அந்த சீட்லதான் ப்ரொஜெக்டர்ல போடுற தெரிந்தானே, சீட்ல போடுவாங்க, சீட்லதான் ப்ரொஜெக்டர். இவ டிவியில விழுத்துற மாதிரி அங்க சீட் தான் கொடுப்பாங்க, சீட்லதான் ப்ரொஜெக்டர் போடுவாங்க. அதை போடும் பொழுது அந்த சகோதரனுக்கு பக்கத்துல நான் நிக்கிறது, அந்த போடுறவருக்கு பக்கத்துல பக்கத்துல நிக்கும் பொழுது பாருங்க எனக்கு அதோ பெரிய ஒரு அஞ்சு ஆச்சரியமா இருந்தது. நான் அந்த அந்த பயிர் கீழே விழுந்துட்டு ஒரு பயிர் கீழே தூக்குனதுக்கு அந்த கையை தட்டினான். நீ உனக்கு என்ன உரிமை இருக்கா அதுல தொடர்றதுக்கு, என்ன உரிமை இருக்கா அதுல தொடர்றதுக்கு? இங்க மச்சென்ன எல்லாம் பிடிச்சி அங்கடவாடுல அடி உடி எல்லாம் நடக்கும். ஊழியம் என்றது அன்றைக்குதான் எனக்கு தெரிஞ்சது, எடு இப்படி பெரிய ஊழியமானு. ஒரு புரியத்துல இந்த சீட்டு கீழே விழுந்ததுக்கு தூக்குனதுக்கு அவன் என்ன கால கையால தட்டினானே. ஐயா ஓவர்தனுக்கு கிடைக்கப்படுற ஊழியம் உன்னதமானவர் தந்தது. இந்த ஊழியத்தை ஒருவன் கிழந்து போனால் அத மாதிரி பரிதாபம் வேறொன்றுமே இல்லை. கிடைத்தது பெரிய கிப்ட். வரலாற்றில நான் உங்களுக்கு சொல்றேன், யாரா இருந்தாலும் நான் சபையில கூட போதிக்கிறேன், உனக்கு கிடைச்ச ஊழியம் கூற்றுதா இருந்தாலும், இதில் இருந்து கஞ்சலை தூக்கி போடுறையா இருந்தாலும் கூட, இந்த மேன்மையான ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த மேன்மையை விட வேறு ஒன்றுமே இல்லை மகிமை. பெரிய ஊழியம், கொடுக்கப்பட்ட ஊழியம், அதுல நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். என்னால ஏன் அதை சொல்ல வர்றா, அந்த தட்டின கையோட, தட்டின கையோட எல்லாருக்கும் அப்ப பாருங்க, தட்டின கையோட எனக்கு ஒரு ஆச்சரியமா போயிடுச்சு. அப்பதான் அந்த நேரங்களில் தான் என்ன கர்த்தர் உருமாற்றுகிறார், உருவாக்குகிறார். பிரசங்க செய்தி போக போகத்தான் எனக்குள்ள தெரியுது, நீ எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தா மாத்திரம் தான் இதை தூக்கலாம், இதை தூக்க கூடாது. பக்தி உள்ளவன் கர்த்தர் தெரிஞ்சு கொண்ட தேவ ஜனம் ஆண்டவருக்கு முன்பாக ஊழியத்துக்கு உண்மையா இருக்கணும், ஊழியக்காரனுக்கு உண்மையா இருக்கணும், சபைக்கு உண்மையா இருக்கணும். அப்படிப்பட்ட மனுஷனை தான் கர்த்தர் ஆசுவைத்து உயர்த்துவார். எந்த கீழ்ப்படிவு எவனுக்குள்ள இருக்கோ அவனை மேற்படிக்கு கந்த கொண்டு வருவான். ஆனால் அதுலயும் நான் சரியான உண்மையா இருந்தேன், பயந்துட்டேன். எனக்கு உண்மையில ரொம்ப பயம், ஆராதிக்க முடியாமல் போச்சு. தட்டுன தட்டுலயே பயில தூக்குனதுக்கு இவ்வளவு கவலைப்படணும். இவர பிரசங்கத்துக்கு வந்திருந்தாரு, பிரசங்கத்துல கொடுத்த செய்தியில ஒரு பயிட்டு சனங்கள் எல்லாம் தெரியும். அங்க இத்தாலியில எல்லாருக்கும் தெரியும், எல்லாம் காவடி ஆடுவாங்க, கேட்பாங்க சத்தியத்தை, அங்கெல்லாம் போடுவாங்க, இங்கெல்லாம் போடுவாங்க. ஏதோ கத்தட்ட கிருபினால இவரை ரெண்டு கிழமை, ஒரு கிழமை வந்து அடுத்த கிழமை வந்துட்டாரு, ரெண்டு கிழமை தொடர்ச்சியா வந்திருந்தார். என்னுடைய நிலைமையும் இவர் கண்ணால பாக்குறாரு. இவன பார்க்க ஒரு பரிதாபமா இருக்கு, அப்படி நினைச்சா எனக்கு தெரியாது. எப்படி இதை பார்க்கும்போது என்ன இவன் இப்படி இருக்கிறான், அப்ப இவைக்கிறான். டீ கொண்டு வந்து காலையில கொண்டு வந்து கொடுப்பேன், சாப்பாடு செஞ்சு நமக்கு தெரிஞ்ச ஏதோ தெரிஞ்ச சாப்பாடை செஞ்சு கொண்டு வந்து கொடுப்பேன், சாப்பிட்டுட்டு எப்ப சும்மா விசாரிப்பாரு, என்ன இப்படி இங்க இருந்து இப்படி இருந்தேன். ஆனா சில விஷயங்களை சொல்லி இருந்திருந்தேன், ஆனா ஆழமா இப்படிப்பட்ட சாட்சியா நான் சொன்னது கிடையாது. பாருங்க, இதெல்லாம் அந்த இடத்துல கர்த்தர் என்னை பயிற்றுவிச்சு அந்த ஊழியக்காரரோடு கர்த்தர் என்னை வச்சிருந்தாரு. விசுவாசத்துல வளர 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 இனி அறியாத ஒரு பலம். எப்படி அந்த இத்தாலியில உள்ள ஜனங்கள் தேவ சமூகத்துக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துவதற்கும், அங்க கலவலாண்டு இருக்கிற ஜனங்கள் எல்லாத்தையும் திருத்துவதற்கும் தேவன் வல்லமையாக உங்களுடைய தேவ மனுஷனை பயன்படுத்தினார். சாட்சி சொல்றோம், அன்றைக்கு நானும் அதிலே ஒருவன். அன்றைக்கே அந்த வார்த்தைகளை கேட்டு செய்திருந்த நன்மைகள் ஏராளம். உண்மையா நேற்று கூட சொல்லியிருந்த நன்மைகள், ஒரு உடுப்ப போட்டு 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 நான் கழிவு பாய்க்கிறத இவர் கண்ணால பாத்துட்டாரு. அப்ப இவர் போயிட்டு கொஸ்டைல வந்துட்டு பாத்துட்டு போயிருக்காரு. ரெண்டாம் தடவை போகும்போது சேர்த்துல எவ்வளவு பேர் இருக்காங்க பாத்துருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் ஒரு உடுப்பு தான் போடுறேன், எல்லாருக்கும் தெரியும். நான் யார்கிட்டையும் கதைக்கவே மாட்டேன், போக மாட்டேன். நம்ம ஊழியக்காரருக்கு கீழ்படியும், ஊழியக்காரர் சொல்றதை கேட்கணும், ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு கீழ்படிஞ்சா தான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம். எனக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இந்த வசனங்களுக்காக நான் ஒப்புக் கொடுக்க ஆரம்பிச்சேன். ஒரு தட்டையும் உண்மையை கேட்க மாட்டோம், சாப்பாடு இல்லாடி கேட்க மாட்டோம். வந்தோன்னு உடனே கேப்பா நீ சாப்பிடியான்னு கேப்பாரு, இன்னும் சாப்பிட்டீங்களா இன்னும் அப்படி கேப்பாரு. அடுத்த கிழமை போய் அடுத்த கிழமை வரும்பொழுது எனக்கு ஒரு பேக்ல புரிம்பா சப்பாத்து டீ ஷர்ட்டு ஜீன்ஸ் போடக்கூடிய உடுப்பு எல்லாத்தையும் கையில கொண்டு சாரா இல்லை அப்படி. என்னால இன்றைக்கும் என்னால மறக்க முடியாது, சாட்சியா சொல்றேன். அதான் சொல்றது, ஒருவன் செய்கிற நன்மையை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னை ஒருவன் ஊழியத்துல கட்டி உனக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது இத்தனையோ ஆலோசனையை கேட்டிருப்பாங்க, எவ்வளவோ வார்த்தையில வளர்ந்து இன்னைக்கு தாங்களே ஆணவம் கொண்டு கொண்டிருப்பாங்க. நீ என்ன நீ எனக்கு போதிக்கிறது, நீ எனக்கு என்ன சொல்றது? நீ அன்னைக்கு இருந்த நிலைமையில உன்னை கட்டேக்க நிலைச்சு பார், அந்த நினைவு உனக்குல இன்றைக்கிலும் இருந்தியா இருக்குமா? இருந்தால் என்றைக்குமே நீ கீழ்படிவாய். சத்தியம்தான், அப்படி ஆண்டவர் எனக்கு அந்த அற்புதத்திற்குள்ளாக அங்க உள்ள ஜனங்களை கட்டி எழுப்ப விரும்புகிறார். ஜனங்களும் பெருக தொடங்கிட்டாங்க. வேற வந்தா ஒரு கிழமை வந்தா நடுங்குவாங்க சனவெல்லாம். சாட்சியத்தை கிட்ட போக மாட்டாங்க, நானே வீட்டுல இருக்கா பக்கத்துல போக மாட்டேன். நான் டீய குடுக்கறது சாப்பாடு கொடுக்கறது உள்ள போய் ரூமுக்கு இருந்துவேன், ஜோம் பண்ணி கொண்டு போவேன். எப்படி கிடக்கும் பொழுது இத்தாலியில் பல சரித்திரங்கள் நிறைய இருக்குது, அது நேரம் இல்லை. ஆகவே உங்களுக்கு என்ன சொல்ல வரண்டால், என்னை இவ்வளவு தூரம் அற்புதமாய் தேவன் வழி நடத்தின தேவன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லித்தாரன், உங்களோட விசுவாசம் எங்க இருக்குன்னு முதல் ஆராய்ச்சி பாருங்க. எங்க இருக்கு உங்களோட விசுவாசம்? அந்த விசுவாசம் எங்க இருக்குன்னு நீங்க பாருங்க. உங்களை அழைத்தனுடைய நோக்கம் என்ன? இந்த நோக்கம் தெரியாம யாரும் வாழாதங்க. நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் தேவராஜ்யத்தை கட்டுவதற்கும் தேவ சித்தத்தை செய்வதற்கும் தான் தேவன் ஒரு கூட்ட ஜனத்தை தேவன் தெரிந்து கொண்டார். இதுக்கு பங்காளிகளாக நீங்களும் நானும் இருந்தால் மாத்திரம்தான் தேவன் தேசங்களிலே அசைவை கொண்டு வருவார். சபை எழுப்புதல் அடையணும் என்றால், வழியா கொஞ்சம் எல்லாரும் சபை எழுப்புதலுக்குள்ள பரவணும் என்றால், எங்கள் எல்லாருடைய மனமும் ஒரு மனமாய் நின்று தேவனை நோக்கி பார்க்கிற சிந்தை உண்டாகும். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை தேவன் எனக்கு செய்திருந்தார். என் மனைவி சுருக்கமா சொல்றேன், சாட்சியா சொல்றேன், முழங்கால் படி போட்டேன். சொல்லித்தார உங்களுக்கு ஆண்டவர் சொன்னா என்ன நோக்கி கூப்பிடண்டார், ஆண்டவரை நோக்கி அழுத புலம்பனான், என் கண்களுக்கு முன்பாக நீ எனக்கு செய்த இந்த அற்புதத்தை நான் கண்ணால பார்த்திருக்கிறேன். உண்மையா சொன்ன நம்ம அடிக்க சாட்சி சொன்னான், என் ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டார். இவ அப்ப ஆண்டவரை இவங்க அறியல, அன்பானேசு என்னை தொட்ட அந்த வீடியத்துக்கு அந்த பாட்டு வந்தது. அதை சொல்லி இவக்கு புத்தகம் அனுப்பி படிங்கப்பா, இயேசு அறிஞ்சு கொள்ளுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவே என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று நான் சொல்றேன். இவருக்கு கடிதத்தின் மூலம் தான் போடுறேன், ரெக்வஸ்ட் மூலம் தான் கடிதம் போடலாம், ரெக்வஸ்ட் மூலம் தான் கடிதம் அனுப்பி கொண்டிருக்கிறோம். அந்த ரெக்வஸ்ட் கொண்டே கொடுத்து அவங்க திரும்ப அனுப்புவாங்க. ஆண் முழங்கால் படிட்டு ஜபிச்சான், ஜபமண்டா எப்படி சொல்றது, ஐயா உன்னுடைய விசுவாசம் ஆழமாக இருந்தால் என் ஜபத்தை கேட்கிறவர் விடுதலையாக்குவார். அல்லேலூயா. அப்படி ஒரு விசுவாசத்தோடு பாரப்பட்டு ஜபம் பண்ணினேன். ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு பக்கத்தால தேவன் உதவி செய்தார். அது மாத்திரமல்ல, வரலாறு நிறைய நேரம் காணாது சொன்னா நீங்க அது பாப்போம், ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா பாப்போம். ஆண்டவர் அப்படியாக இன்றைக்கு மனைவியை கர்த்தர் இந்த தேசத்துக்கு கொண்டு வந்து, பிரான் தேசத்துக்கு கொண்டு வந்து ஆண்டவரை அறியல. இவாக்கு எப்படி சுவிசேஷம் சொல்றேன்னு எனக்கு தெரியாது. எங்க அப்பாவுக்கும் அம்மாவும் என்ன சொல்லி அனுப்பி விட்டாங்க, நீ போய் எப்படியாவது அவனை இதுக்குள்ள திரும்ப கொண்டு வந்தது என்று சொல்லிதான் அனுப்பிவிட்டாங்க. அனுப்பிவிட்டது இவரும் தைரியமா சொல்லிருக்கா, மாமா மாமி நீங்க பயப்படாதீங்க, ஏன்னா அவருக்கு இவ்வளவு பாசம் கூட, பயப்படாதீங்க, நான் அவரை கண்டிப்பா நான் இதுக்குள்ள திரும்ப கொண்டு வருவேன். அந்த ஒரு சவால்தான் இவங்களும் வந்தாங்க. எந்த சவால் இவருக்கு தெரியாது, மரணமானாலும் ஜீவனானாலும் அவர் தான் என்று இவருக்கு தெரியாது. சாவுக்கே அஞ்ச மாட்டோம், எதுக்கும் கத்தருக்காக. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், ஒன்றுக்கும் பயப்படுறதில்லை. சாவுன்றது எனக்கு சிம்பிள், ஆண்டவருக்காக. என்றைக்குமே அது மடிஞ்சு போறதுக்கு நான் என்றைக்கு ரெடி ஆண்டவருக்காக. ஆனா எவ்வளவு வைராக்கியம் இவங்களுக்கு தெரியும். அந்த வைராக்கியத்துல நான் நின்றபடியினால இவ எப்படியாவது கொண்டோம் ஆண்டவர்கிட்ட, இந்த யோவுக்காக ஜோம் பண்றோம் பாருங்க. ஆண்டவரே அப்ப ஜோம் பண்ணி கொண்டு, ஆண்டவரே இந்த 12வது ஞானஸ்தானம் எடுக்க போறாங்க, 11வது ஆளா எடுக்க போறாங்க, என்னுடைய மனைவியாவது 12வது ஆளா இருக்க கூடாதான் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்றோம்ப்பா. பணம் இல்ல, விழா இல்ல, வேலை இல்ல, இது எப்படி பணம் கிடைக்கும், நடக்கிற கதையா, என்ன யோசிக்கிறீங்க. ஜெபம் பண்ணினா அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு விசுவாசிகள் தேடிக்கொண்டு வந்து பணம் தந்தாங்க. விசுவாசிகள் தேடிக்கொண்டு வந்து பணம் தந்தாங்க எனக்கு கையில. எனக்கே ஒரு ஆச்சரியம், சரியான ஒழுங்கான முறையில அடுத்த கிழமை ஞானஸ்தானம் கொடுக்க போறாங்க. என்னவா தெரியல, இதுக்காக தடவண்ணினாலும் தெரியல. ஆண்டவர் சொன்னார், மேன் போதர் பெற வேண்டியவர், அவருக்கு ஒரு சூழ்நிலை நிமித்தம் பெற முடியாது. அடுத்த கிழமை வாராங்க, கர்த்தருக்கு சோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை அறிவிக்கும் போது என் ஜெபத்தை கேட்கிறவர் கர்த்தர் கேட்டு அடுத்த கிழமை கொடுக்கிறதுக்கு முன்னாடி என் மனைவியை கத்தர் அழைச்சு கொண்டு வந்துறார். ஆமே. எவ்வளவு சாட்சிகள் இருக்குது, நிறைய சாட்சிகள் இருக்குது. ஆகவே தேவன் விடுதலாக்கி என் மனைவியையும் 12வது ஆளாக ஞானஸ்தானம் எடுப்பதற்கு தேவன் உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கத்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே உங்களுடைய விசுவாசம் தளர்ந்து போகாதபடிக்கு, ஆறாவது அவிசுவாசம் உள்ளவர்களா இருந்தால், இன்றைக்கு நான் உங்களுக்கு, நானும் என் மனைவியும் என் பிள்ளைகளும் சாட்சியா இருக்கிறோம். நான் வரும்பொழுது அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா பிள்ளைகளை கூட்டிட்டு வரேன். இங்க பாருங்க எப்படி தேவன் அழகாக அன்பாக எவ்வளவு எப்படி நடத்துறாரு. உங்க போதர்கிட்ட கூட கேளுங்க, அவர் ஆச்சரியம், என்னோட வந்து டேபிள் இருந்து சாப்பிடு, உன்னை பார்க்க எனக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கு, நீ தானா, எனக்கே ஆச்சரியம், நான் தானா, ஒன்றுமே இல்லை. ஆனால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆகவே உங்களுடைய விசுவாசம் எங்க நிக்குதுன்னு சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில ஒரே பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் வரும்பொழுது நீங்க தளர்ந்து போய் நிக்கிறீங்களா? இந்த போராட்டம் உனக்கு அனுமதிக்கும் பொழுது, ஒரு வேளையில தேவன் கூட அனுமதிச்சிருந்தாலும் கூட, இந்த போராட்டத்துல நீ நில நிக்கத்தக்க ஒரு வைராக்கியம் கொள்ற ஒரு மனுஷனாய் காணப்படுகிறியா? எந்த சொல்வன் உங்களுக்கு, சில பேருண்டா விட்டுட்டு ஓடிடுவாங்க, ஏன் கொண்டே ஒன்று தெரியும், ஏன் விட்டுட்டு ஓடணும், எதுக்கு விட்டுட்டு ஓடணும்? போராட்டம் பிரச்சனைகள் ஆபத்து போல வந்தாலும் அதுல இருந்தும் நம்மை காப்பாற்றுகிறவர் நம்மோடு இருக்கிறவர். அண்ணாண்டவர் நம்மை காப்பாற்றி வழி நடத்துகிற தேவன். ஆகவே தேவ ஜனங்களே, உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். உண்மையாக ஒரு அருமையான சபையில நீங்க இருக்கிறீங்க. உங்களை கொண்டு வந்த தேவனுக்கு நான் கோடி நன்றி சொல்றேன். இந்த சபையில இருந்து உண்மையாக நான் சொல்றேன், ஓலியக்காரர் நான் உங்களுக்கு சொல்றேன், இன்றைக்கும் காலையில கூட நான் கழிச்சிருந்தேன். எனக்கே இப்ப என்ன சந்தோஷம், எங்களை சபையில இவர் தான் எனக்கு மெயினா இருக்கணும். இப்ப அப்படி ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம், நான் மனைவி எல்லாம் எங்க சபைக்கு இவர் தான் மெயினா இருக்கணும், நான் அவருக்கு ஒரு பேலாரம் இருக்கணும். இப்படிதான் ஒரு கூட்ட சனம் இருப்பாங்க. இவ்வளவரே நடத்துறது எப்படி எங்களுடைய சோதனைகள் இருந்ததோ அதே சோதனைகள் இவங்களுக்கு. அப்படி ஒரு சூழ்நிலைகள் பாருங்க, தேவன் எப்படி நினைக்கிறார். அந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட அந்த சத்தியத்தினுடைய ஆவியானவர் இன்றைக்கு ஒன்று சேர்த்திருக்கிறார். சத்தியமுள்ள ஆவியானவர் ஒரே ஆவிக்குள்ளே நாம் இருந்து ஆராதிக்க. மேல வீட்டை நான் வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு முன்னால சாட்சி சொல்றேன், யாரையும் யாரும் ஊழியக்கார கூப்பிட்டா போறதே இல்லை. சொல்லுவாங்க சில நேரம் பிரான்ஸ்ல வந்து கூட சாட்சியை சொல்லுங்க அப்படின்னா, நான் உண்மையா போறதில்லை, எனக்கு அப்படியெல்லாம் சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு அப்படியெல்லாம் போக விருப்பம் இல்லை. ஆனா என்னமோ தெரியல, இவரும் கூப்பிட்டு இருந்தாரு, அப்போ இவர் நானும் இங்க எங்களுடைய சபையினுடைய இணைப்புகளுக்குரிய காரியங்கள். அப்ப சரி ஓகே நாங்க போவோம். என் மனைவி பெரும்பாலும் எனக்கு அவ்வளவுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கப்பா அப்படி என்று சொல்லி என்ன செய்ய போறோம், நீங்க போய் எனக்கு ஒண்ணுமே விளங்குது இல்ல, நம்ம சபையில இருந்தா நான் தைரியமா போதிப்பேன் இவ்வளவு திருட்டு பேச்சியாவது கொண்டு போவோம், எப்படியாவது திருத்தி எடுக்கும். இங்க வந்து என்ன பேச போறோம், மனைவிக்கு இருக்கணும், எல்லாம் ஆண்டவர் நடத்துவார். என் மனைவி தான் ஐயா என் ஊழியத்துக்கு பக்கவளமா இருக்கிறாங்க. ஓன்மையா நான் சொல்றேன், என் மனைவியில ஜெபம் என்ன எவ்வளவு தூரம் கொண்டு போவது இப்ப தெரியுமா, அவ்வளவு தூரம் இந்த ஊழியத்தை செய்ய. நான் ஒரு சின்ன ஆய என்ன வழி நடத்தின ஒரு தேவ மனுஷன், என்ன என்னோட தேவை என் சபையில ஒன்றிணைச்சு இந்த ஊழியத்தை செய்யணும்ன்றத இலங்கைக்கு ஒரு அசவை உண்டாக்கணும் என்ற ஒரு துடிப்புல நாங்களும் இருக்கிறோம். அந்த துடிப்பை கர்த்தர் பார்த்திருக்கிறாரு. ஆகவே இந்த துடிப்பும் இந்த சபையும் அப்படிப்பட்ட ஒரு பாரமாக இருக்குது. ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளும் கிருபை நாளையும் சபையும் ஒன்று சேர்ந்து இணைந்து இந்த ஊழியங்களை செய்வதற்கு தேவன் வல்லமையோடு கிரியை செய்து இந்த ஆண்டிலே கர்த்தர் எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் தந்தார், மகத்துவம் உள்ள ஆண்டு. இந்த மகத்துவமான தேவன் மகத்துவமான காரியங்களை இந்த சபையிலும் அங்குள்ள சபையிலும் செய்ய போகிறார். ஆமே. அந்த மகத்துவத்துக்குள்ள நாங்கள் ஒன்றாக இருந்து நாம ஒரு இங்க ஒரு பங்கன் நடக்குதா, ஒரு ஆண்டு ஒரு அனிவர்சரி நடக்குதா, நாம எல்லாரும் அங்க இங்கே இருந்து வரக்கூடிய மாதிரியும் இங்க இருந்து அங்க வரக்கூடிய மாதிரியும் அப்படி ஒரு எழுப்புதலை ஜெர்மன் தேசத்திலையும் பிரான்ஸ் தேசத்திலையும் அந்த எழுப்புதலை கொண்டு வருவதற்கு தேவன் முன் வந்து விட்டார். இருக்கப்படுற நாங்கள் நீங்களும் நானும் தான் பாத்திரம் உள்ள பிள்ளைகளாய் மாற வேண்டும், தேவ பாத்திரம் உள்ள பிள்ளைகளாய் மாற வேண்டும். யாற்றையும் கதையை கேட்டு யாற்றையும் பிரச்சனையை கேட்டு யாரும் செவி கொடுத்து உங்களோட வாழ்க்கைகளை கெடுத்து போடாதீங்க. தேவன் செய்கிற தரிசனத்தை, தேவன் தந்திருக்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறபடினால் அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நீங்கள் நானும் மாற வேண்டும். ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, உண்மையாகவே நாங்கள் பிரான்ஸ் சபையும் இந்த ஜெர்மன் சபையும் ஒன்று சேர்ந்து நாங்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாக பிரகாசிக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? விருப்பம் உள்ளவர் மேலதான் கர்த்தர் கிருபை செய்வார். விருப்பம் எத்தனை பேருக்கு உண்டு, எத்தனை பேருக்கு அந்த ஆர்வம் இருக்கிறது? உண்மையாக அருமையான ஒரு தேவை மனிதனோடு நாங்க நின்று ஊழியம் செய்யறது ஒரு பாக்கியமானது. உண்மையா நான் சொல்றேன், எங்க சபையில நான் ஒன்று கழிச்சா உண்மை கேட்க மாட்டான். ஒண்ணுமே நான் சொல்றேன் எடுக்கிற முடியும்டா அவன் சொல்லுவாங்க, நீங்க எடுக்க முடியும். இந்த இடத்துல நான் ஊழியம் செய்ய உண்மையில ரொம்ப சந்தோஷப்படுறேன். வந்தவுடனே மனுக்கு இங்க வந்து முதல் நான் கூட்ட முடிச்சு போனேன், என்ன தெரியல நாம எல்லாரும் கூடியும் சாப்பிட்டு கொண்டிருந்தோம் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை இரவு. என்னையா ஒரு சந்தோஷம் எனக்கு, எங்க வீட்டுல நம்ம ரொம்ப சந்தோஷமா இருந்து நாம வாழ்ந்து உண்மையாகவே நான் இருந்த துயரங்களுக்கும் வேதனைகளுக்கும் பத்தியில நான் இங்க வந்தோட பெரிய சந்தோஷமா இருந்தது. ஏனென்றால் ஒரு ஊழியக்கார நம்ம வழிநடத்தினவர்களை நாங்கள் சந்திக்கும் போது வந்து அவங்களோட ஆறுதலை இருந்து கதைக்கும் பொழுது எதுவானால் லேசில் ஒன்றுமே பேச மாட்டார். நாம இல்லையாவது கிண்டி கேட்டாத்த கதைச்சாத மாதிரி தான் கதைப்பாரு. அவர்கிட்ட கண்ட ரகசியங்களை நான் ஆனால் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவார், சரியா தான் சொல்லுவாரு, இப்படி செய்யணுவாரு அப்படிதான் ஓகே பார்த்துருவோம், அது சரியா புள்ளையா நீ இப்படி செய்யணுவா நான் ஓகே பார்த்து மறக்கவே மாட்டேன், அவருக்கு தெரியும் நான் மறக்கவே மாட்டேன், சரி ஓகே பாஸ், அது பிரச்சனை இல்லை. சவரம் குறிச்சு அங்கோட ஊழியத்தில குறிச்சு ஒரு பெரிய ஒரு சிக்கலான ஒரு சிக்கல் என்ன செய்யறதுன்னு சொன்னா இப்படி செய்யும் அது சரியா இருக்கும். ஆனா அப்படியே சொல்லும் பொழுது நான் செஞ்சேன் உண்மையாக சொல்றேன் கத்தகும்பா சரியா, நானும் மனைவி தான் அவன் காலு கிட்ட போய் இறங்கணும், எத்தனை நேரம் இறங்கினாலும் அவன் ஒரு தரத்துற மாதிரி நிற்கிறான். அவன் இவட்ட கேட என்ன செய்யறாரு சொல்லு, விட்டு பேசாண்டார் அதை விட்டுடு அப்படின்னு, சரி ஓகே நான் விட்டுட்டு ஒரு கிழமை வாக்குறேன், அடுத்த கிழமை என்ன தேடி வரான் பாஸ்டர் மன்னிச்சு கொள்ளுங்க, மன்னிச்சு கொள்ளுங்க, மன்னிச்சு கொள்ளுங்க, மன்னிச்சு கொள்ளுங்க, இப்ப ஊழியம் செய்யறதுக்கு அவர்கிட்ட கேட்டுதான் நான் முடிச்சுடணும், இனி நான் எடுக்க முடியல. அவ எவ்வளவு காலம் பண்ணணும், அவ்வளவு காலம் நீ இருக்க வேண்டிய கட்டம் பேர் போதும், விடா காலையிலும் கூட காய்க்கு அவர் ஓகே. ஏன் நான் சொல்றேன்டா, உண்மை உள்ள ஊழியக்காரரோடு நாம் சேர்ந்து இருந்து ஊழியம் செய்தோமானால் உன்னதமான சரியா நடத்துவார். ஆமே அல்லேலூயா. அப்படி அவர் பல கூட்டங்கள் நிறைய சாட்சியால் சொல்லணும். உண்மையில சொல்லணும், எப்படிப்பட்ட கூட்டங்களை நடத்தினார் உங்களுக்கு தெரியுமா? உண்மையா இப்ப உங்களை நீங்க உங்கள்ட்ட கேட்டு கேட்கிறேன், ஒரு 6 மாசத்துக்கு எங்கள்கிட்ட விடுங்க. சுரான்ஸ்ல நீங்க எழுப்பதை பார்த்து நீங்க யோசிப்பீங்க, எப்படி அப்பா இப்படி இருந்த சபை 8000 மக்களோடு கத்த ரெண்டு காராதிக்கு இருக்கான்? நீங்களே ஆச்சரியப்படுங்க. நீங்களும் நாங்களும் எப்படி நிறுத்தி இந்த ஜெர்மன் தேசத்தில் இருக்கிற பிள்ளைகள் உண்மையில நான் ஆச்சரியப்படுறேன். இந்த தேசத்தில் இந்த கத்தர் என்னை ரட்சித்தவர், இந்த தேசத்தில் என்னை கொண்டு போனவர், இந்த தேசத்தில் வந்து முதல் பிரசங்கம் பண்ணுவதற்கு தேவன் எனக்கு உதவி செய்தார். எங்க இருந்து நான் ரட்சிக்கப்பட்டனோ மீண்டும் 20 வருஷத்துக்கு பிற்பாடு தேவன் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து கத்தர் மகிமை விடுவதற்கு உதவி செய்தார். ஆமென், அல்லேலூயா. கத்தர் முதலாவது நேசிக்கிறார், நாங்களும் நானும் என் மனைவியும் பிள்ளைகளும் உங்களை அதிகமாக நேசிக்கிறோம். ஆகவே இருக்கிற நீங்க இப்பவும் திரும்பவும் சொல்றாங்க, உங்க சிந்தனைகளை எங்கேயும் விட்டுறாங்க. வெளியில உள்ளவன் நன்று, அவன் அலம்பர் சராசமாரி இருப்பாங்க, எங்களுக்கு அசவையில்லை, எங்களோட சபையில் அக்கள் நடக்கிறது ஒருத்தனும் எடுத்தாச்சு பேசிடுவாங்க, என்னத்துக்கு எடுக்கிற டெலிபோன் கேட்பாங்க, நல்ல பேச்சு கொடுப்பாங்க. ஆகவே தேவடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த நாள் வருஷ மாதத்தின் முதலாவது வாரத்துக்குள்ள வந்திருக்கிறோம். கிண்டைக்கு நீங்களும் நானும் எங்களுக்குள்ள ஒரு தெய்வீக மாற்றம் பெற வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கள், உண்மையாகவே எனக்கு ஒரு சபையை கத்தர் தந்திருக்கிறார், இந்த சபையில கத்தர் எனக்கு ஆராதிக்கு ஒரு கிருபியை தந்திருக்கிறார், இந்த சபையில இருந்து கத்தருடைய ஊழியத்தை நான் வல்லமையா செய்ய வேண்டும், எனக்கு தரப்பட்ட ஊழியத்தில் நான் வல்லமையா நின்று கத்தருக்காக செயல்பட வேண்டும். இந்த ஊழியம் சாதாரணமானதல்ல, அது பெரிய ஒரு விலையேறப்பட்ட ஒரு காரியம். அந்த ஊழியத்தை செய்வதற்கு என்னை தேவன் அழைத்திருக்கிறார். இந்த ஊழியத்துக்கு நான் ஒரு பாத்திரமான இருக்கணும், என் ஊழியருக்கு உண்மையா இருக்கணும், என்னுடைய உடல் ஊழியர்களுக்கு நான் உண்மையா இருக்கணும். எந்த எந்த காரியமான பொய் என்ற வார்த்தை சொல்லக்கூடாண்டவரே, நான் உண்மை உள்ள மனிதனாக இருக்க வேண்டும். வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, இன்றைக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும், உபாகமம் 28:10 அந்த கடைசி வசனத்தை பாருங்க, அந்த கடைசியை மாத்திரம் வாய்ச்சி முடிக்கிறேன், நான் முடிக்கிறேன். கடைசியை மாத்திரம் 28:8 கடைசி, கத்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவதாக இருந்தால் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே கத்தர் உன்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். வசனங்களை பிடிங்க, வாழ்க்கையை கத்தருக்கு முன்னா வச்சிருங்க, ஓழியம் தரப்படுற ஓழியங்களை ஒழுங்கா நல்ல அழகாக செய்யுங்க. உண்மையில எனக்கு ஆராதனைகள் எல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப எனக்கே இந்த நான் பார்த்தோட கலைக்க போறேன் எனக்கு விஷயம், ஆராதனை பார்க்கும்பொழுது என்ன அறியாத ஒரு சந்தோஷம், உண்மையில எனக்கு ஒரு தேவ பிரச்சனை அப்படியே இருக்குது. இப்படி உற்சாகமா நின்று ஊழியங்களை செய்றீங்க, இன்னும் உற்சாகப்படுங்க, இதை விட 2 மடங்கு இது உற்சாகப்படுங்க. எல்லாம் வல்லமையா நல்ல பிள்ளைகள், உண்மையில நல்ல நல்ல பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிறீங்க, அங்கேயும் இருக்கிறாங்க, நீங்க வந்து பாருங்க, லீவ்ல வந்தா வாங்க, அதுக்காக ஒன்றரையா வந்துடுறாங்க, பார்த்து கேட்டு வாங்க. ஆகவே என்ன சொல்றேன்னா, வந்து பாருங்க, ஊழியத்தில் உங்களை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்ப ஆகவே எங்களுக்கு அங்கேயும் ஒரு உறவு இருக்கு, இங்கேயும் ஒரு உறவை கத்தர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். நான் இன்னைக்கு நான் மனைவி யோசித்தார், கிண்டல் இருந்து எங்களுக்கு 2 சபையை கத்தர் தந்திருக்கிறார். ஆமேன், அல்ல லோயா. எங்களுக்கு ஒரு பிரான்ஸ்லயும் ஒரு சபை இருக்கு, எங்களுக்கு ஜெர்மன்லயும் ஒரு சபை இருக்கு. அப்ப ஆகவே இந்த சபையில நாங்கள் ரெண்டும் ஒன்றாக இணைஞ்சு ஊழியங்களை செய்ய, அன்றைக்கு சொல்லப்பட்ட விதைக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் இந்த இருதயத்தை இன்றைக்கு கட்டி எழுப்பியிருக்கின்றால் இன்றைக்கும் தேவன் அதை நினைவு கொண்டு நடத்த விரும்புகிறார். அல்ல லோயா. நிறைய சாட்சிகள் இருக்கு, அதெல்லாம் டைம், அதெல்லாம் ரகசியங்களுக்கு. அது எப்படி சொல்றது, இது 10 வருஷம் ஆண்டுகளும் ஓகே, நாம எல்லாரும் முடிச்சுக்கொள்வோம், ஆண்டவருடைய சமூகத்துல தேவ சமூகத்திற்கு ஒப்பு கொடுத்தோம். ஆண்டவரே, வாழப்போற வாழ்க்கை ஒரு வாழ்வு, அது உமக்காக. எல்லாரும் எழுந்த வண்ணம் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி இன்னைக்கு நாங்க கேட்க போறோம், ஆண்டவரே என்னை அழைத்த தேவனே, நான் உமக்கு முன்பாக இந்த வாழ்க்கையை தருகிறேன், இனி ஆண்டவரே உமக்காக வாழ போறப்பா, ஆண்டவரே உமக்காக ஒரு வாழ்ற வாழ்க்கை தேவனே எனக்கு உதவி செய்யும். ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் பாரப்பட்டு, எல்லாரும் பாரப்பட்டு ஆண்டவரே நான் வாழப்போற ஒரு வாழ்க்கை உமக்காக, இந்த சபைக்காக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே இந்த சபையில நான் எழுந்து பிரகாசிக்க விரும்புகிறேன், என்னிடத்தில் உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றும். ஆண்டவரே எந்த விஷயத்தில் நான் தடுமாறி நிற்கிறனோ அந்த தடுமாற்றத்தில் இருந்து ஆண்டவரே நான் விடுதலை பெற்று இன்றைக்கு ஆண்டவரை உமக்காக நின்று கனி கொடுக்கும் ஒரு மகனாக மகளாக என் வாழ்க்கையை கத்தர் மாற்றும்படிக்கு எனக்குள்ளே வாரும், என்னை ஆளுக செய்யும், என்னை வழிநடத்தும் உம்முடைய ஆவியினால், உந்தன் ஆவியினால் என்னை வழிநடத்தும் ஆண்டவரே, என்னை வழிநடத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தேவ சித்தத்தை செய்வதற்கு, தேவ பணியை செய்வதற்கு, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு இந்த உலகத்தில் எத்தனை கோடி ஜனங்கள் இருக்கத்தக்கவாங்க. என்னை தேவன் தேடி வந்தாரே, நான் ஏன் இப்படி இவ்வளவு காலம் வாழுகிறேன், நான் ஏன் இப்படி இருக்க வேண்டும், வெளிச்சம் உம்மிடத்தில் உண்டு, இன்றைக்கு நான் என்னை ஒப்புக்கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையை மாற்றி அமைக்க விரும்புகிறேன், என் வாழ்விலே ஆண்டவரே என்னை ஆட்கொண்டு நடத்துங்கப்பா, உமக்கு நேராக நான் வாழணும், உம் ராஜ்யத்தின் பணியை கட்டுவதற்கு என்னுடைய பங்கு இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் கர்த்தர் பார்த்துக் கொண்டிருக்கிறார், எல்லாரும் கண்களை மூடின வண்ணம் தேவ சித்தத்துக்கு என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் வானத்துக்கு நேராக கரங்களை நீட்டுங்க. ஏனென்றால் என்னை ஆசீர்வதித்து என் குடும்பத்தை உயர்த்தின தேவன், சகல நன்மைகளினாலும் என்னை உயர்த்தின தேவன் உங்களை உயர்த்த விரும்புகிறார். கிண்டல இருந்து என் நாவை காத்துக் கொள்ளணும் ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை தவிர எதையுமே நான் பேசிவிடக் கூடாது, அதை பேசி நான் கெடுத்துவிடக் கூடாது. என் வாழ்க்கை உமக்கு நேராக உமக்கு பிரியமானதை மாத்திரம் பேசவும் கதைக்கவும் என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் வானத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி கரங்களை நிட்டுக்கு நான் சமமான போறேன். ஏ ஜபிக்கும் ஆண்டவரே ஒன்று சொல்றேன், யாரெல்லாம் ஒப்புக் கொடுத்து கத்தருக்கு முன்பாக நிற்கிறீங்களோ நீங்கள் அந்த உயர்வை இந்த வருஷத்தில் நீங்க பார்ப்பீங்க, இந்த வருஷத்தில் அந்த உயர்வை பார்ப்பீங்க. ஆண்டவர் அதை சொல்லுகிறார், உன்னை நான் உயர்த்துவதற்காக இந்த இடத்தில் உனக்கு எல்லா காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி உயர்த்தல் இல்லைங்க, நான் ஜெபிக்கிறேன், மகா மேன்மை உள்ள எங்கள் பரிசுத்தம் உள்ள உன்னதமான கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளின் சாட்சிகளின் மூலம் இந்த பிள்ளைகள் உமக்கு நேராக கரங்களை உயர்த்தி நிற்கிறார்கள் அப்பா. ஆண்டு முறை ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய கரங்களை உமக்கு முன்பாக உயர்த்தி நிற்கிறபடினால் மனதிலே வைராக்கியம் கொண்டு என்னதான் சோதனைகள் பாடுகள் வேதனைகள் வந்தாலும் சபையை விட்டுக் கொடுக்காதபடிக்கு சபைக்கு அர்ப்பணித்து ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிந்து ஊழியர்களுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே உம்முடைய சபையை கட்டத்தக்க ஆண்டவரே ஒரு வல்லமை உள்ள ஒரு பிள்ளையாக தேவ ஆவியானவர் என்னை வல்லமையோடு பயன்படுத்தும்படியாக இயேசுவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொண்டு வல்லமையோடு வழி நடத்துவீராக. இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய அபிஷேகம், உம்முடைய அபிஷேகம் இறங்கி வருவதாக, உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தெய்வீக அனல் மூட்டப்படுவதாக. இதோ அக்கினிய பூமியிலே போட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறபடி ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கால் பற்றி எறிகிற அக்கினி மயமான பிள்ளைகளாக ஆதி திருச்சபையில் காணப்பட்ட அந்த ஒரு மனம் ஐக்கியம் அந்யோன்யம் சபையிலே பெருகவும். ஆண்டவரே நான்கு திசை எங்கும் புதிய புதிய ஆத்துமாக்கள் இந்த சபையிலே பெருகும்படிக்கு இந்த ஜேர்மன் தேசத்தில் இந்த பகுதிகளில் இருக்க மக்கள் ஆண்டவரே ஒரு தெய்வீக எழுச்சியை காணும்படிக்கு இந்த சபையிலே ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் இன்று முதல் கொண்டு வருவீராக. உம் நாமம் இந்த சபையிலே மகிமைப்படுவதாக. ஆண்டவரே உம்முடைய பலத்த கரத்துக்குள்ளாய் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரங்கள் முழுவதையும் உம்முடைய ஆளுகைக்குள்ளாக நாங்கள் தருகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொண்டு வல்லமையோடு வழி நடத்தும் அப்பா. தேவரே உம்முடைய ஆளுகைக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம், தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.